சிறுமை என்று இகழாதே திருவடி இணையை பிரிவினை அறியாத நிழலது போல. பிரிவினை அறியா நிழல் அது போல. இறைவன் குருவடிவமாக வந்து உணர்த்துகிறான். அப்படி உணர்த்துகின்ற அந்த குருநாதனுடைய திருவடிகளை, ஆக குருவினுடைய திருவடிகளை நெருக்கமாக இருந்து அவனுக்கு அணுக்க தொண்டனாக இருந்து செய்கின்ற பணி. எனவே திருவடி இணையை பிரிவினை அறியா நிழலது போல. எனவே உடம்பை விட்டு நீங்குதலை அறியாத உடம்பில் நிழலை போன்று. உடம்பு எங்கிருக்கிறதோ அதனோடு நிழல் இருக்கும். அப்படி உடம்பை விட்டு பிரியாத நிழல் போல அப்படிங்கிறது. அதாவது ஒரு மெய்ப்பொருள் இருந்தா தான் அந்த பொருளுக்கு நிழல் என்கின்ற சாயை ஏற்படும். ஒரு பொருளே இல்லாமல் ஒரு இடத்துல நிழல் தோன்றாது. ஒரு பொருள் இருக்கணும். சூரியன் காலையில வருகின்ற பொழுது அதனுடைய கதிர்கள் வந்து மண்ணில் படும் பொழுது என்னென்ன பொருள்களை எல்லாம் அந்த கதிர் ஊடுருவி கொண்டு வருகிறதோ அதெல்லாம் நிலத்துல நிழலா விழும். அதுவே உச்சி பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த பொருளின் நிழல் அந்தந்த பொருளின் கீழேயே தங்கிவிடும். இது உச்சியில நிழல் பார்க்க முடியாது. நீங்க காலையிலும் மாலையிலும் தான் நிழலை காணலாம். உச்சி பொழுதுல எந்த நிழலும் தெரியாது. ஏன்னு கேட்டா நம்முடைய உடம்பினுடைய நிழல் நம் உடம்புக்குள்ளேயே அடங்கிடும். இதுதான் நம்முடைய நிலை. ஆக இத ரொம்ப நம்முடைய ஞான சாஸ்திரங்கள் வேடிக்கையாக சொல்லும். இந்த உடம்பு மேல எவ்வளவு பற்று கொண்டு இருக்கிறோம், இந்த உடம்புடைய நிழல்ல நீ நிக்க முடியுமா முதல்ல கேட்கிற. உன்னுடைய உடம்பின் நிழலில் நீ நிற்க முடியுமா முதல்ல? ஒரு வெயில் கடுமையா இருக்குது அப்படின்னா சரி நம்ம உடம்புலதான் நிழல் இருக்குது இல்லையா, அந்த நிழல் நிக்க முடியுமான்னு கேட்டா நம்ம நிழல்ல நாமளே நிற்க முடியாது. இவ்வளவுதாங்க இந்த உடம்பினுடைய நிலை. அதை இழிவை சொல்லும் போதுலாம் அப்படி பெரியவர்கள் சொல்லுவது உண்டு. இந்த இடத்துக்கு என்ன பொருள்னா, நிழல் என்பது உடம்பை விட்டு பிரியாது இருப்பது போல உயிர், அதாவது குருநாதனை விட்டு பிரியாத நிலை வேண்டும். இது மணிவாசகருடைய வரலாற்றுல நம்ம பார்க்கும் பொழுது இறைவன் திருப்பெருந்துறையில் வந்து குருநாதனாக உண்மை நிலையை உணர்த்த உணர்ந்து அதை கேட்டு சிந்தித்து தெளிந்து நெட்டை கூடிய ஞான நிலை கைவரப்பெற்றிருக்கிற நிலையில் அப்ப குருநாதனோடு அணுக்கமாக நின்று பணி செய்து கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த அந்த அணுக்கமாக பணி செய்கிற நிலை எப்படிப்பட்ட பிரியாது இருக்கிற நிலை. அந்த பிரிவாது இருப்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும். எதை சொல்லுன்னு பார்த்தார், உடம்பின் நிழல் உடம்பை விட்டு பிரிவது இல்லை, அதுபோல குருநாதனை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். அடுத்து ஒரு கேள்வி வந்துடும், நாமெல்லாம் குருநாதன் ஒரு பக்கம் இருக்கிறார், நாம ஒரு பக்கம் அல்லவா இருக்கிறோம், நாமெல்லாம் பிரிந்துதானே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, இங்க பிரிதல் என்பது அறிவினால் நீங்குதல் இல்லாது இருத்தல் வேண்டும். நீங்க பிரிதல்னா உடம்பு அந்த இடத்துக்கு நமக்கு இந்த இடத்துக்கு எப்படி பொருள் எடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க அவர் ஒரு பக்கம் இருக்கிறார், நாம ஒரு பக்கம் இருக்கிறோம். ஆனா நம்முடைய அறிவின்கண் குருநாதனை பற்றி நினைவில்லாம நாம் இருந்திருக்கூடாது. ஏன்னா நான் யார் என்ற அடையாளம் எப்பொழுது காணப்படுகிறேன் அப்படின்னு கேட்டா, என் குருநாதன் வந்து எனக்கு உணர்த்துகின்ற பொழுதுதான் நான் யார் என்ற அடையாளம் காணப்படுகிறது. இது பின்னாடி மணிவாசர் வாக்கில் பல இடங்கள் நாம் பார்த்துக் கொள்ளலாம். நானார் என் உள்ளமார் ஞானங்களால் என்னை ஆரறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிடனேல். அவன் வந்து குருவடிவம் தாங்கி வந்து ஆட்கொள்ளாது போயிருந்தால் நான் யார் என்று அறியப்படாமலே போயிருக்கேன். இது மணிவாசகரே தன் வாக்கில் வெளிப்படுத்துகிறார். எனவே அப்படி நம்மை அடையாளம் காட்டியவன் குருநாதன். அந்த குருநாதனை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். பிரியாதிருத்தல் என்பது இங்க நம்ம சைவ சித்தாந்தத்துல சுத்தின்னு ஒண்ணு உண்டு, நீங்குதல் அப்படின்னு பேர். ஆன்ம சுத்தி, தத்துவ சுத்தி என்றெல்லாம் சொல்லுவாங்க. அந்த சுத்தி என்ற சொல்லுக்கு நீங்குதல் என்று பொருள். எவ்வாறு நீங்குதுன்னா அறிவால் நீங்குதல். இப்ப அறிவின்கண் நீங்குதலுக்கு சுத்தின்னு பேர். அப்ப சேர்ந்திருத்தல் என்பது என்ன? அறிவினால் சேர்ந்திருத்தல். அப்ப இங்க குருநாதனை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் என்றா நம்ம எப்படி பொருள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டா, அவரை தன் நம் நினைப்பின்கண் வைத்து நீங்காது வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். இதுதான் முன் பின் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லுக்கு பொருள். இப்ப குருவை விட்டு நாம் பிரிதல் கூடாது. எப்படி உடம்பின் நிழல் எப்படி பிரியாது இருக்கிறதோ அதுபோல குருவை பிரிந்து விடாதே. இதாங்க சொல்லினுடைய செயல். ஆக அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. அந்த பெருமையை சிறுமையாக கருதாத. அடுத்தது திருவடி இணையை பிரியாது நிழலது போல. பிரியாது அப்ப இங்க சொல்லும்போது எப்படிப்பட்ட பிரியாது, பிரிவினை அறியா நிழலது போல. சொல் போட்டார், பிரிவையே அறியாது. உடம்பு இருக்கிற இடத்துல நிழல் கிடக்கும், உடம்பை விட்டு நிழல் நீங்க கொஞ்ச நேரம் இங்க நில்லுங்க, நாங்க தனியா போய் நிக்கிற நிழல் போய் நிக்குமானா? உடம்பை விட்டு ஒருபோதும் நீங்கி நிற்காது. அப்படி உன்னுடைய அறிவின் கண் குருநாதனை ஒருபோதும் பிரிந்து விடாதே. அதாங்க இந்த சொல்லுடைய பொருள். அதுதான் நாங்க அந்த இடத்துக்கு பிரிவுனா நாம ஒரு பக்கம் இருக்கிறோம், குருநாதர் ஒரு பக்கம் இருக்கிறாரு, அப்ப பிரிந்துதானே இருக்கிறோம். அப்படி கருதி விட்டா இடர்தான் வரும். அப்படி அல்ல பொருள் இந்த இடத்துக்கு. அறிவின்கள் நீங்காதிருத்தல், அதான் இந்த இடத்துக்கு. பிரிவினை அறியா நிழலது போல. அந்த நிழல் எப்படி இருக்கும்? ஒரு ஒரு நேரம் பாத்தீங்கன்னா, இப்ப காலை நேரம் உங்களுக்கு முன்னாடி நிழல் போகும். நீங்க இப்ப நீங்க எந்த திசை நோக்கி உங்களுக்கு பயணம் அமைகிறது? இப்ப நீங்க காலை நேரம் கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி போறீங்க, நீங்க போறதுக்கு முன்னாடி நிழல் போயிட்டு இருக்கும். அதே நீங்க கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகிறது விட்டு போட்டு அதே காலை நேரத்துல மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி வந்தீங்கன்னா அந்த நிழல் எப்படி போகும் தெரியுமா? உங்களுக்கு பின்னாடியே இருக்கும். அதுவே இப்ப கிழக்கும் மேற்கும் இல்லாம வடக்கும் தெற்கும் நோக்கி போனா என்ன ஆகும்? அதுனா பக்கவாட்டுல வந்துகிட்டே இருக்கும். இதாங்க நிழல். அதாவது ஒரு ஓமை காட்டுகிறார், அந்த உண்மை எப்படி பொருள்பட காட்டுகிறார்னு பார்க்கணும். மணிவாசக பெருமான் இப்ப குருநாதனை விட்டு உயிர் பிரியாது இருக்க வேண்டும். எப்படி பிரியாது இருக்கணும்? பிரிவே அறியாத நிழல் போல. நீங்க உச்சி பொழுது போல உடம்பின் கண் அடங்கித்தான் கிடக்கிறது, உடம்புக்குள்ள கீழே இருக்கும், அது அப்ப கூட பிரிந்து இருப்பதில்லை. அப்ப நிழல் எப்படி பிரியாது இருக்கிறதோ அது போல. இப்ப அந்த நிழல் எப்படி இருக்குது உடம்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நமக்கு முன்னாடி நிற்கும், ஒருவேளை நமக்கு பின்னாடி நிற்கும், ஒருவேளை பக்கவாட்டுல நிற்கும். நீங்க செல்லுகிற பயணத்தை பொறுத்து, காலை நேரம் மேற்கு நோக்கி சென்றால் நிழல் உங்களுக்கு முன் செல்லும், அதே காலை நேரத்துல கிழக்கு நோக்கி நீங்க வருவீர்களானால் நிழல் உங்களுக்கு பின் இருக்கும். அதே நீங்க வடக்கோ அல்லது தெற்கோ நோக்கி செல்வீர்களானால் காலை நேரமா இருந்தனா வலது பக்கம் இருக்கும், மாலை நேரமா இருந்தா இடது பக்கம் இருக்கும். மொத்தத்துல நிழல் எங்க இருக்குதுன்னு கேட்டா முன்னே இருக்கும் அல்லது பின்னே இருக்கும் அல்லது பக்கவாட்டுல இருக்கும். இதாங்க நிழலுடைய தன்மை. இப்ப நாம குருநாதர் ஒரு உதாரணத்துக்கு பவானிக்கு வர அவர் போய் நாம வணங்குகிறோம், வணங்கி அவரை வரவேற்று கூட்டிட்டு வரோம். இப்ப குருநாதர்கிட்ட நாம எப்படி போலாம்? அவருக்கு முன்னாடி போலாமா, அவருக்கு பின்னாடி போலாமா, அவர் கூடவே போலாமா? இது ஒரு சட்ட சிக்கலான இடம். எப்படி போவது? முன்னாடி போனாலும் தப்பு வந்துடும், பின்னாடி போனாலும் தப்பு வரலாம், பக்கவாட்டில் போனாலும் பிழை ஏற்பட்டு விடலாம். அப்ப என்ன, நீங்க எங்கு செல்லுகிறீர்களோ அதை பொறுத்து அவருக்கு முன்னையா பின்னையா பக்கவாட்டில் போலாமான்னு உறுதி செய்யப்படும். எப்படி போலாம் அப்படின்னு கேட்டா, குருநாதர் நம்ம ஊருக்கு முதல் முறையா வர்ற, அப்ப நம்ம ஒரு அன்பர், இந்த அன்பர் விட்டு ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக குருநாதர் வர, இப்ப அவரை நம்ம போய் நம்ம ரயில் நிலையத்திலிருந்து அழைத்து கொண்டு வரோம். வந்து இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அவருக்கு வீடு தெரியாது. அப்ப நாம என்ன பண்ணோம்? அவருக்கு முன்னாடி போயிட்டே வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். சரி, வீட்டுக்கு போயாச்சு, இங்க கோயில் இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. ஆமாங்க, பக்கத்துல ஒரு பெரிய கோயில் இருக்குன்னு. அப்படி அந்த கோயிலுக்கு போலாம் வாங்கிறார். அவர் கூட்டிட்டு வரும்போது முன்னாடி வரணும், கோபுரம் வந்தாச்சு. வந்த பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டா, முன்னாடி போகக்கூடாது, விழுந்து வணங்கி கோபுரத்தை வணங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு பின்னாடி போய். ஏன் நீங்க முன்னாடி போனா அவருக்கே கோயில கூட்டிட்டு போற, அவர் தாங்க இறைவனையே காட்டுபவர், அவரு போய் நம்ம கோயில காட்டலாமா? காட்டக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, அந்த இடம் வருகின்ற பொழுது அவருக்கு பின்னாடி போயிடும். அவர் அவர் எந்த பக்கம் போறாரோ, அவர் வளமா வந்தா நாமளும் வளம் வந்துடலாம், நேரா போனா நேரா போயிடலாம். அவருக்கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியும் இல்லைங்க, நான் கூட்டிட்டு போறவாங்க அது கூட்டிட்டு போதல் கூடாது. அப்ப முன்னே போவது எந்த இடத்துல அப்படின்னா, குருநாதருக்கு அறியாத இடத்துக்கு சொல்லி அழைத்து கொண்டு போகின்ற பொழுது அவர் முன் செல்லலாம். அவர் அறிந்திருக்கிற இடத்துக்கு போகும்பொழுது அவருக்கு பின்னாடிதான் போகணும். சரி, அப்ப பக்கவாட்டுல எப்ப போலாம் கேட்டா, ஒருவேளை அவருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, ஒரு மருத்துவமனைக்கு போகணும், அவர் கூட்டிட்டு போகணும்னா பக்கவாட்டிலிருந்து கூட்டிட்டு போலாம். இது நூல்களில் விதிக்கப்பட்டிருக்கின்ற விதி. அது அப்படியே எடுத்துக்கிட்டார், முன் பின் முனியாது அத்திசை. அது ஒரு சொல் போட்டாரு, அந்த முன்னையும் போலாம் பின்னையும் போலாம். அது மட்டும் இல்லைங்க, எப்படி போகணுமா, வெறுப்பு இல்லாது தொடர வேண்டும், வெறுப்பு இல்லாது தொடர வேண்டும். அந்த ஏன் வெறுப்புன்னு வைத்தாரு அப்படின்னு கேட்டா, சில நேரங்களில் ஒரு சலிப்பு வரும். என்ன சலிப்பு தெரியுமா? இவரு இந்த ஊருக்கு வந்துட்டா நம்மளை தாயா கூப்பிடுறாரு. மனுஷன் வந்து ஊருக்கு போற வரைக்கும் நம்ம உசுர எடுத்துருவாரியா, அவரு இங்க போலாம் வாம்பாரு, அங்க போலாம் வாம்பாரு, இவரை கூட்டிட்டு போறதுக்கு நம்ம வேற கூட பார்க்க முடியாம போயிருது. என்று பல நேரங்களில் ஒரு சலிப்பு ஏற்பட்டுரும். ஏன்னா உயிர் சலிப்புக்கு உரியது தாங்க. நம்ம எல்லாருமே முக்குண வயப்பட்டவர்கள் தான். சமோ குணம், ரசோ குணம், சாத்வீக குணம் என்ற முக்குணத்துக்குள்ள நம்ம கிடைக்கிறோம். எந்த நேரத்துல எந்த குணம் வெளியே வேலை செய்யும் தெரியாது. சாத்துவ குணம் வேலை செஞ்சதுன்னா அமைதியா இருப்போம், சமூக குணம் வேலை செஞ்சதுன்னா சோம்பேறித்தனமா இருப்போம். அட வந்துட்டு போறாரு, இங்கதான் இருக்கிறார், எத்தனை நாள் இருக்கிறார், ரெண்டு மூணு நாள் இருக்கு, அப்புறம் என்ன மெதுவா பாத்துக்கலாம் விடு அப்படின்னு நிக்கும். அதே ரஜோ குணம் மேலவங்க வச்சுக்க, முதல் நாள நான் தான் போய் பார்ப்பேன். எது எல்லாரும் வந்து பாக்குறதுன்னா நான் ரயில் நிலையத்தையே போய் அதை போய் பார்த்து விழுந்து கூப்பிட்டு வந்துருவேன் அப்படின்னு போய் நிக்கும். ரெண்டுக்கு இடைப்பட்ட குணம் இருந்துச்சுன்னா அந்த வேகமும் இருக்காதுங்க, தாமதம் இருக்காது, உரிய வலகையில போய் சேர்ந்து அழைத்து கொண்டு வரும். இது உயிரினுடைய பக்குவம். நாம எல்லாருமே இந்த முக்குணமயப்பட்டவர்கள் தான். யாருக்கிட்ட எந்த நேரத்துல எப்படி இருப்போம்னா, ஒரே நபரிடத்துல மூன்று வகையான குணம் வெளிப்படும். அதே மூணு வகையான நபரிடத்துல மூன்று வகையான வெளிப்படுவதும் உண்டு. அப்ப சில பேர்த்த பார்த்தாவே கோபம் வரும், சில பேர்த்த பார்த்தாவே அமைதி ஆயிடும், சில பேர்த்த பார்த்தா என்ன ஆகுது, அதை கலக்கணும் விடியா அப்படின்னு தமோ குணத்துக்கு போயிடும். இது உயிரினுடைய நிலை. இந்த முக்குணவயப்படுதல் அப்படிங்கிறது உயிரினுடைய நிலை. அப்ப குருநாதனுக்கு பணிவிடை செய்கின்ற பொழுது உயிருக்கு என்ன வரக்கூடாதுன்னா, சலிப்பு என்பது ஒருபோதும் வரக்கூடாது. அதனாலதான் வெறுப்பில்லாது பணி செய்ய வேண்டும்னர். நம்ம குருநாதருக்கு என்ன பணிவிடையோ அதே தாங்க இறைவனுக்கும். கோயிலுக்கு போய் நம்ம பணி செய்யறோம்னா வெறுப்பில்லாது பணி செய்யும், திரும்பி செய்தல் நீங்க செய்யறது. அது அந்த பணி சிறு பணியாக இருக்கலாம், அதுல வந்து பெருசு பெருசு சின்னது அப்படின்லாம் இல்ல. நெருப்பில் என்ன சின்னது பெருசு ரெண்டும் சுடும், அவ்வளவுதான். அது போல பணி என்று வந்து விட்டால் பயன் என்பதும் திருவருள் தான். பயன் பணி செய்ய செய்ய கிடைப்பது பயன் திருவருள் தான். அப்ப அந்த திருவருளாகிய பயனை பெறுவதற்கு சிறிய பணி பெரிய பணி என்ற வேறுபாடெல்லாம் இல்ல, பணிதான் முக்கியம். இந்த நிலையில பார்க்கும் பொழுது அங்க அதை வெறுப்பின்றி செய்தல் வேண்டும். அத சொல்கிறார், முனியாது அத்திசை. முனிதல் என்பதற்கு வெறுத்தல் என்று பொருள். வெறுப்பில்லாது முன் செல்லுதல், பின் செல்லுதல், பக்கவாட்டு செல்லுதல் என்பது விரும்பி தொடர வேண்டுமே ஒழிய வெறுத்தோ வெறுப்பில்லாதோ நாம் அந்த பணி என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்தல் கூடாது. அப்ப இதுதான் அங்க சொல்லப்படுகிற நிலை. பிரிவினை அறியா நிழலது போல முன் பின் ஆகி முனியாது அத்திசை. அப்படி வந்து அவரை தொடர்தல் வேண்டும். அப்படி தொடரும் போது என்ன ஆகும்னா, யார் ஒருவர் இப்படி வெறுப்பு இல்லாது தன் குருநாதனை தொடர்கிறார்களோ அவருடைய எண்ணம் மாற்றம் நிகழும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி. இந்த ஒரு ரசாயன மாற்றம், கல் போல கத்தியாது கடந்த நம்முடைய நெஞ்சம் கனிந்த கனி போல கத்திய தொடங்கிடும். இதெல்லாம் அந்த குருநாதனுக்கு நெருங்கி பணிவிடை செய்கின்ற பொழுது கிடைக்கக்கூடிய மாற்றங்கள். கல் நெஞ்சம் கூட கசிந்த நெஞ்சமாக மாறிடும். அதை விரும்பி செய்கின்ற பொழுது, கடனேன்னு செய்தோம்னா இது அனுபவிக்க முடியாது. அந்த பணிவிடை செய்கின்ற பொழுது அந்த விருப்பத்தோடு அந்த பணியை செய்தால் இந்த மாற்றம் நம்மிடத்துல, இதுதான் ஆன்ம லாபம்னு பேர். உயிருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் பாச நீக்கம் சிவப்பேரும் ஆன்ம லாபம்னு பேர் சித்தாந்தத்துல. அப்ப அந்த பணி செய்கின்ற பொழுது அப்படி செய்தல் வேண்டும். எனவே அதை சொல்கிற முன்பின்னாகி முனியாது அத்திசை. என முனிதல் என்ற சொல்லுக்கு வெறுத்தல் என்று பொருள். வெறுத்தல் இல்லாது நாம பணி செய்யணும். எனவே குருநாதன் இருக்கு அவருக்கு செய்கின்ற பொழுது முன் பின்னும் பக்கவாட்டிலும் இருந்து வெறுப்பில்லாது அந்த பணியை செய்தால் என்ன ஆகும்? பக்தி பெருக்கின் காரணமாக எலும்புகள் எல்லாம் அப்படியே நைந்து அப்படியே கருணையாகி அந்த தேனை பருகி நம் உடம்புலிருந்து வெளிப்பட தொடங்கும். எது அன்பு என்பது வெளிப்பட தொடங்கும். எனவே நெக்கு நெக்கு ஒரு ஏங்கி அன்பெனும் ஆறு கரை அது புரள. இந்த அன்பு ஊற்றெடுக்கும். அந்த அன்பு என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, கரையை கூட உடைத்து கொண்டு வரும். காவிரியில நீர் செல்லுகின்ற பொழுது இரு கரைக்கு உட்பட்டு செல்லும். அதுவே வெள்ளப்பெருக்கு ஏற்படுமானா என்ன ஆகும்னா, கரையை உடைத்து கொண்டு ஓட செல்லும். அது உடைத்துக் கொண்டு செல்லுகின்ற நிலை எப்ப வெள்ள பெருக்கின் பொருள். அது போல அன்பு என்பது நீங்க ஒரு ஒரு இடத்துல காட்டுகிற அன்பு, அது ஒரு எல்லைக்கு உட்படும் பொழுது வரையறைக்குள்ள போயிட்டே இருக்குங்க. அந்த அன்பு எல்லை கடக்கும் பொழுது கரைகளையெல்லாம் உடைத்து கொண்டு போயிடும். அதாவது இங்க என்னன்னா, இதுதான் சட்டம், இதுதான் ரூல் அப்படின்னு நான் சொல்றோம் இல்லைங்களா, அந்த சட்டங்களை எல்லாம் அந்த அன்பு உடைத்து கொண்டு போயிடும். இதுதான் நாயம்மாக காட்டி அன்பு. பெருமான இடத்துல பக்தி கொண்டாங்க, அவங்க எல்லை கூட அப்ப உள்ள கட்டுப்பட்டு அன்பு செலுத்தல, எல்லை கடந்த அன்பை தான் காட்டினாங்க. இப்ப நீங்க சிந்தித்து பாருங்க, இளையான்குடி மாறனாருடைய புராணம், இப்ப ஒரு ஒரு பக்திய ஒரு எல்லைக்குள்ள வைத்திருந்தா என்ன பண்ணிருக்கலாம், நம்ம இடத்துல விளைஞ்சது அடியாளுக்கு சோறு போட்டோம், இப்ப விளைச்சல் இல்ல நமக்கே சோத்துக்கு வழியிருக்கானா, எங்கெங்க சிவனடியாருக்கு சோறு கொடுத்தது நிறுத்தி சாப்பாட்ட, எப்ப மறுபடியும் எப்ப மழை பெய்கிறதோ எப்ப நிலம் விளைகிறதோ மீண்டும் கொடுத்து விடலாம் அப்படி நின்றாரான்னு கேட்டா நிக்கல, கடன் வாங்கியாவது சிவனடியாருக்கு சோறு போடணும்னு நினைச்சேன். அப்ப எல்லா இடங்களிலும் கேட்டு வாங்கி கொடுத்து பல நாள் கழிந்து போயிருச்சு, ஏதிலாறு இனி தருவார் இல்லை, இனிமேல் கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை, போதும் வைகிட்டு அட பக்கத்து ஊர்ல போய் கேட்கலாமா, காலமும் கடந்து போச்சு, இரவு 12 மணிக்கு போய் எந்த வீட்டுல போய் கேட்க முடியும், நம்ம பக்கத்துல இருக்க வீட்டையும் கேட்க முடியாது, பக்கத்து தெருவுலையும் கேட்க முடியாது, அடுத்த ஊர்ல போய் கேட்கலாமா, இரவு நேரமாச்சே, 12 மணிக்கு பேயும் உறங்குற நேரமாச்சே, இதுல போய் எப்படி போய் கேட்பது. அதனால இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த அன்பினுடைய வெள்ளம் நீங்க அந்த நீங்க வீட்டுல போய் நீங்க இந்த இடத்துல, ஏன்னா திருவாசகமும் நாயன்மாருடைய வரலாறும் வேறெல்லாம் இல்ல, சொல்லுக்குத்தான் இது திருத்தொண்டர் புராணம், இது திருவாசகம், மணிவாசகருடைய அனுபவத்தை அப்படியே பெரிய புராணம் முழுக்க நீங்க பார்க்கலாம். நீங்க அந்த இடத்துல சொல்லுவார் தேக்கிலா பெருமான், இப்ப நம்முடைய இளையான்குடி மாறனார், இப்ப அந்த இருட்டு அப்படி செறிந்திருக்கின்ற இருள், அதாவது வானத்திலிருந்து மைய ஊத்துனா எப்படி இருக்கும், கருப்பு மை அப்படியே கட்ட கரையேன்னு கிடக்குதுங்க. நம்முடைய கண்ணினுடைய தன்மை என்னன்னு கேட்டா, எதனோடு கூடுகிறதோ அதுவாக ஆயிடும், இருட்டோடு கூடி என்ன ஆயிடும், தண்ணு இருள் என நிற்கும். அப்ப எந்த விதமான விளக்குகளும் இல்லாத காலம், மழை பெய்து கொண்டிருக்கின்ற காலம், மழையும் பெய்து கொண்டிருக்கிறது, செறிந்திருக்கின்ற இருள், வீட்டுல இருந்து இவரு புறப்படுறாரு, ஒரு கூடை எடுத்துக்கிட்டு அதை தூக்கி தலையில கவிழ்த்து கொண்டு நெல் எடுத்து வருவோம் என்று போறார். இந்த இருட்டுல எப்படிங்க இவர் வயல போய் கண்டுபிடிப்பது, வீடு ஒரு பக்கம் இருக்குது வயல் ஒரு பக்கம் இருக்குது, எப்படி போனாங்க, காலில் தடவி தடவி, காலை எடுத்து எடுத்துலாம் வைக்கல, ஒரு காலை வச்சாருன்னா அந்த அடிப்பிரதத்தில் சொல்ற பாருங்க, அப்படியே காலை வைக்கணும் வச்சு தடவி, ஏன்னா அந்த வரப்பை விட்டு கீழே இறங்கிட கூடாது. இன்னொன்னு, தன்னுடைய வயல்லயே போய் எடுக்கணும், தன் வயலுக்கு போறது எப்படி, இங்கிருந்து 100 மீட்டர் போனா வலது பக்கம் திரும்பணும், 100 மீட்டர் போனா இடது பக்கம் திரும்பணும், இப்படி எல்லாம் அவருக்கு முன்கூட்டியே அறிவுல பதிவாயிருக்கணும். அப்பதான் இவர் என்ன பண்ணி, இருட்டுல ஒன்றுமே இல்லைன்னா கூட தேடி தேடி தடவி 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 போய் அந்த பொருளை எடுத்துடலாம், இதுதான் இயல்பு. அது இப்படி போய் எடுக்கணும்னா என்ன வேண்டும்னா, அன்பு கொண்டு உயிப்ப. நீங்க அப்படியே தேக்கலாதுமா, இல்ல அப்படியே பதிவு செய், எப்படிங்க இவரால போய் முடிஞ்சு இந்த செயலை செய்வதற்கு கேட்டா, அட அவரு போகலீங்க, அந்த அன்பு அவரை பிடிச்சி தள்ளுத்தான், நின்னுடாத நின்னுடாத அப்படின்னு அன்பு கொண்டு உயிப்ப. அது இந்த இப்பெல்லாம் புதுசா ட்ரோசர் எல்லாம் வந்து பாருங்க, அது எப்படி வண்டி நின்றுச்சுல புடிச்சு பின்னாடி தள்ளுது பாருங்க, அது மாதிரி இந்த அன்பு என்ன பண்ணுச்சான், இளையான்குடி மாறனாரை வீட்டுல இருக்க உடனீங்க பிடிச்சி தள்ளுத்தது, அவரு போய் நெல்லை எடுத்துக்கொண்டு முளை வாரி கொண்டு வருகிறார் திரும்பி. இப்ப இதே அன்பு மனைவியார் இடத்துல இருந்துச்சு, அவங்க என்ன பண்ணாங்க, 12 மணிக்கு வந்து அந்த நெல்லை வந்து வறுத்து, அத முதல்ல கழுவி, பிறகு வறுத்து அதை இடிச்சு அரிசி ஆக்கி, பிறகு சோறாக்கி, அடுத்து கறிக்கு இனி என்ன செய்வது, இது எல்லாம் எப்படி செய்ய முடிந்தது, அன்பு என்ற ஒன்று மட்டும்தான் காரணம். அடுத்த இவரை எடுத்துக்கொள்ளுங்க, நம்முடைய இயற்பகையாரை எடுத்துக்கொள்ளுங்க, மனைவியே கொடுத்துட்டாரு, எப்படி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா, அவர் இறைவன் மீது கொண்ட அன்பு மட்டுமே காரணமாயிடுச்சு. குழந்தையை அறிந்து கொடுக்க முடியுமா, அன்பு இருந்தால் முடியும். இப்படி நீங்க 63 அன்பு என்கின்ற ஒரு இழைதாங்க, பொதுவான இழை, எல்லோரையும் இணைத்திருப்பது எது, அந்த தொண்டு. தொண்டுக்கு எது அடிப்படை காரணம், இறைவியின் மீது கொண்ட அன்பு, அன்புதான் தொண்டு செய்ய வைத்தது. அன்பில்லாதவர்கள் தொண்டு செய்ய முடியாது. ஆக முனியாது, அந்த முனிதல் இல்லாது, வெறுத்தல் இல்லாது, அவர்கள் தொண்டை விரும்பிய காரணத்தினால்தான் அவர்கள் பல்வேறு இடருக்குள்ளேயும் அந்த தொண்டினை செய்ய முடிந்தது. நம்ம இடருக்கு ஆளாகி நின்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அன்பு குறைந்து இருந்ததுன்னா ஏதோ ஒரு காரணம் கிடைச்சா போதும், விட்டுடுவோம். ஏப்பா நேற்று கோயிலுக்கு வரல, எங்க மாமா ஊர்ல இருந்து வந்திருந்தாரு அதனால வரல, ஏதோ ஒரு காரணம் கிடைச்சா போதும் வரலன்னு சொல்றதுக்கு. ஆனா வருவதுக்கு என்ன, மாமாவும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருந்தா அது அன்பினுடைய வெடிப்பா, அது மீதூர்ந்து இருக்கிற அன்பு. வாங்க மாமா நீங்க போலாம் வாங்க, ஏ நாங்க டிவி ப்ரோக்ராம் நிறைய பார்த்துடா, எங்கடா வரதுன்னு சும்மா வாங்க போலாம் வாங்க, அவங்க சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டோம்னா அது நம்மளுடைய அன்பு வெற்றி பெற்றுன்னு அர்த்தம். அவரோட சேர்ந்து நாம பறக்க பார்த்துட்டோம்னா நம்ம அன்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு போல இருக்குது, இன்னும் அது இன்னும் முதிர்ச்சி பெறல, அவ்வளவுதாங்க செய்யும். அது இப்படி எளிமையாக நீங்க உணர்ந்து கொள்ள. அப்ப அன்பு என்பது நாம சொல்லுகின்ற உலகியல் இலக்கணங்களை எல்லாம் உடைத்து கொண்டு செல்லும். இங்க இலக்கணத்துக்கு வேலை இல்லை, அந்த இலக்கணங்களை கூட மரபுகளை கூட உடைத்து விடும் அன்பு. அப்படியே உரை எழுதியிருக்கிறார், எனக்கு என்னுடைய சொல்லல, அது அப்படியே அவர் எழுதியிருக்கிறார், அப்படியே படித்து காட்டம் பார்த்துக் கொள்ளுங்க. ஆற்று நீர் ஓட்டத்தை நெறிப்படுத்துவன ஆற்றின் இரு மருங்கும் உள்ள கரைகள், ஆற்றின் கொள்ளளவுக்கு உள் வெள்ளம் வரின் வெள்ளப்போக்கை கரைகள் நெறிப்படுத்த இயலும். கொள்ளளவுக்கு மேல் வெள்ளம் வந்தால் அது கரைக்குள் அடங்காமல் கரை மீது ஏறி அடுத்துள்ள சோலை விளைநிலங்கள் குடியிருப்பு பகுதிகளிலும் மீதூறும். அவ்வாறே சிவபக்தியும் எல்லை கடந்து பெருகுமாயின் உலகியல் மரபுகளையும் ஆகம விதிகளையும் கடந்து மீதூறும். ஆகம விதியை கடக்குமா அன்புன்னு கேட்டா, சிலந்தி சிவலிங்க திருமேனி மீது விழுந்த மாத்திரத்தில் பதை வதைத்துக் கொண்டு வாயிலிருந்து ஊதுகிறார் துணவியார். ஆகம விதி என்று நிற்கக்கூடிய திருநீலக்க நாயனார் கோபித்துக் கொள்கிறார். அப்ப அங்கு ஆகம விதி மீறல் என்பது நடக்கிறது, இதான் நிலைப்பாடு. அப்ப அன்பு என்கின்ற ஒன்று மரபுகளையும் ஆகம விதிகளையும் மீறும். அன்பே இல்லாம மீறக்கூடாது, அது முக்கியம். அன்பு வெள்ள பெருக்கில உடச்சிட்டு போலாம், அதான் உடச்சிட்டே போகுதுல்ல, நமக்கு அன்பே இல்லாம மரபுகளையும் ஆகம விதிகளையும் மீறி விடலாமான்னு கேட்டா, அன்பு இருக்குமானால் மீறலாம். அன்பு இல்லாதவர்களுக்கு அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கணும். அந்த நீர் இரு கரைக்குள்ள அடங்கி இருப்பது போலதான் நாமளும் அடங்கித்தான் இருக்கணும். ஏன்னா அந்த உதாரணங்களை மனது கொள்ளும் பொழுது அந்த நிலை என்னங்கிறத மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பு மீதூர்ந்த நிலையில் எல்லைகள் கடந்து போகின்றன. சந்தேச நாயனார் அப்படிதான் எல்லை கடந்து நின்றார். ஏன்னா அவர் வந்து தந்தை அப்படிங்கிற உணர்வுல நின்று பார்க்கல, அது தந்தையாக இருந்தாலும் தண்டனைக்குரியவர் தான் அப்படின்னு கருதினார். எனவே அன்பு என்ற ஒன்று பெருமானிடத்து எப்ப உங்களுக்கு ஏற்படுகிறதோ அப்ப மரபுகள் எல்லைகள் கடக்கப்படுகின்றன அப்படிங்கிற குறிப்பு. இதுக்கு உதாரணம் கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு. எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் அங்கு நடந்திருக்கு. செருப்பு காலோடு சென்றிருக்கிறார், இறைவனுக்கு இறைச்சியை படைத்திருக்கிறார், வாயிலிருந்து இறைவனுக்கு திருமஞ்சள் நீர் ஆட்டுகிறார், தன் தலையில் வைத்த பூக்களை இறைவனுக்கு சூட்டுகிறார். பிறகு இப்படி எதெல்லாம் கூடாது என்று ஆகம விதிகள் கூறுகிறதோ அதெல்லாம் செய்திருக்கிறார். அப்ப இது அன்பு எல்லை கடந்த நிலையில் மரபுகளை கடந்து ஆகம விதிகளை கடந்து நிற்கிறது என்பதற்கு கண்ணப்ப நாயனார் வரலாறு ஒரு சிறந்த உதாரணம். அதெல்லாம் எடுத்துக்கொண்டு காட்டுகிறார் உரையாசிரியர். எனவே என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பென்னும் ஆறு கரையது புரள நண்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி. நண்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி. நண்புலன் நமக்கு இருக்கிற புலன் எப்படிப்பட்டதுன்னா மயக்கம் செய்கின்ற புலன். நாம் அப்படிதான் இதுவரைக்கும் படிச்சிருக்கிறோம், மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் ஐந்தின் வழியடைத்து. இதே திருவாசகம் தான், மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய, வஞ்சனை செய்வது புலன், இங்க மயக்கம் செய்வது புலன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துக்கு மட்டும் அந்த புலன் என்ன ஆகி போச்சா, நண்புலன். அப்படிங்க நேற்று வரைக்கும் மயக்கம் செய்த புலன் தானே எல்லாரும் பாடி இருக்கிறாங்க. அப்ப மணிவாசகர் நண்புலன் என்று சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, குருநாதனை கண்டு நெஞ்சம் உருகி அன்பெனும் ஆறு கரை அது பொருளுகின்ற நெஞ்சம் இருக்குதல்லவா, அப்படிப்பட்ட உயிருக்கு கிடைத்திருக்கிற புலன்கள் எல்லாம் நன்புலன். நமக்கு அப்படி ஒரு நிலை வரல. இறைவனை போய் பார்க்கிறோம், பார்க்கும்போது கண்ணில் கண்ணீரே வரமாட்டேங்குது, நெஞ்சுக்குள்ள எந்த உருக்கும் வரமாட்டேங்குது. அப்ப என்னதான் நம்ம புலன் வஞ்ச புலன் இல்லைங்களா. அதுவே அவனை பார்க்கும்போது லேசா ஒரு கசிவு வருது, அப்படியே நெஞ்சம் நடுங்குகிறது, ஒரு மயிர்கூச்சல் ஏற்படுகிறது. அது பார்த்தா கொஞ்சம் நன்புலனாகி கொண்டிருக்கிறது. இவ்வளவுதானே செய்யும். அப்ப புலன் இறைவனை காணுகின்ற பொழுது, அவன் புகழ் கேட்கின்ற பொழுதும், அவனை பேசுகின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது மெய்சிலுத்தல், பேசுகின்ற பொழுது நான் தழுதழுத்தல், காண்கின்ற பொழுது அப்படியே கண்கள் இருந்து கண்ணீர் பெருக்கு, நினைக்கின்ற பொழுது, பெண் நினைக்கின்ற பொழுதும் காண்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் ஒரு மெய்ப்பாடு உடம்புல வெளிப்படுமானால் அது நன்புலன். என்னத்தான் பார்த்தாலும் கல்லு போல இருக்குதுங்க நம்ம நெஞ்சு. சாமி பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. அதுன்னு கேட்டா இந்த புலன் வஞ்சத்துக்கு உட்பட்டு இருப்பதனால் அதெல்லாம் செய்யாம இருக்கு. அதனால அது வஞ்ச புலன். இங்க அப்படியே அன்பு கரைந்து உருகி அப்படியே கரையை உடைக்குது. அதனால இது என்ன புலன், நன்புலன். நன்புலன் ஒன்றி என்ன சொல்லுகிற, நாத தலைவா தலைவா அப்படின்னு கூப்பிடுதான். நாத என்று அரட்சி, அரற்றுதல், திருப்பி திருப்பி சொல்வதற்கு அரற்றுதல். நாத 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 என்று அழுது அரட்சி. எனவே ஒரு முறைதான் இடம் பெற்று இருக்கிறது. அரற்றுதல் என்பதனால் திரும்ப திரும்ப சொல்லுதல். எனவே நன்புலன் ஒன்றி நாத என்று அரட்சி என்ன, உரை தடுமாறி. ஏதோ உளறாம் பாருங்க, உரை தடுமாறி. ஆக ஒண்ணுமே தெரியாத போது உளருவோங்க, பக்தி பெருக்கனையும் உளறுதல் ஏற்படும், ரெண்டுக்குள்ள வேறுபாடு. உரை தடுமாறி உரோமம் திழுத்த அப்படின்னு முடிதெல்லாம் திழுத்து நிற்கணும். இது அவனை நினைக்கும் போது உரை தடுமாறி உரோமம் திழுத்த கரமலரு மொட்டித்து இருதயம் மலர். இது ஒரு அருமையான தொடர், இந்த தொடர் கரமலர் மொட்டித்து இருதயம் மலர். இப்ப நம்ம கைகள் இப்படி விரிந்து நிற்கும் போது நம்ம நெஞ்சம் குவிந்து இருக்குங்க, இப்படிதான். அதுவும் நீங்க சித்தாந்தத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய நெஞ்சம் என்கிற தாமரை இப்படித்தான் இருக்கும். உலகத்துல காணப்படுகிற தாமரை எல்லாம் நீர்நிலையில இப்படி இருக்கும், மொட்டுத்தி தான் நிற்கும். ஆனா நம்ம நெஞ்சுக்குள்ள இருக்கிற தாமரை இப்படி நிற்கும். இப்படி இருக்கிற அந்த தாமரைய இப்படி 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 நிமித்தம் நிமிர்த்திய பிறகு மலர்த்தம். இதெல்லாம் எப்ப எப்படி நடக்கும், எப்படி நிமிர்த்த முடியும் அப்படின்னு கேட்டா வேற ஒன்றுமே இல்ல, இறைவனுடைய அருட்பெருமேனிகளை காணுகின்ற பொழுதெல்லாம் நீங்க கையெடுத்து வணங்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த இது பாருங்க, இது தாமரை மலர் மொட்டு. இந்த கைகள் மொட்டு போல குவியுமானால் இதயம் என்பது மேல் நோக்கி வந்து நின்று விரிய தொடங்கும். அதனால கரங்குவிவார் உள்மதிலும் கோன் கடல்கள் வெறுக, சிறங்குவிவார் ஒங்குவிக்கும் சீரோன் கடல் வருகிறார் சிவபுராத்தி சொல்லிட்டார். அப்ப நம்ம நெஞ்சம் எப்ப விரியும், நெஞ்சம் எப்ப குவியும் அப்படின்னு கேட்டா கைய நீட்டினீங்கன்னா நெஞ்சம் என்ன ஆகும், நெஞ்சம் குவிந்து விடும். கையை சேர்த்துனீங்கன்னா நெஞ்சம் விரியுங்க. இதுதான் நிலை. அப்ப இப்ப நீங்க ஒருத்தர் போய் ஒரு பொருளை வாங்கினா என்ன ஆகுங்க, கை விரிஞ்சுதானே வாங்கியான், ஐயா ஏதாவது கொடுங்க அப்படின்னா கேட்கணும். கை விரிஞ்சதுனாவே நெஞ்சம் குறிஞ்சு குறுகி போச்சுன்னு இருப்பாங்க. குறுகியவர்கள்லாம் ஏந்தி நிற்பார்கள்ங்க, குவிந்தவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, கொடுத்து கொண்டு இருப்பார். அவ்வளவுதான், இது ஒரு சின்ன எளிமையான ஒரு உள்ளுக்குள்ள மறைந்து கிடக்கக்கூடிய நிலை அதுதான். அப்ப நீயன இரத்தல் இழிந்து யாராவது நம்மகிட்ட ஒண்ணு கேட்கறான், ஐயா எனக்கு ஒரு அஞ்சு ஒரு ஒன்னு கொடுங்கய்யா அப்படின்னு கேட்கறான்னு வச்சுங்க, அப்படி கேட்பது கேவலமான ஒன்று. அதுக்கு மேல இது கேவலமா இருக்கு, கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவது அதை விட கேவலமான. இது புறநானூல் இருக்கிறது, ஈயன இரத்தல் இழிந்து அதனது ஈயேன் என்ற அதனும் இழிந்து. அதுபோல கொள் என கொடுத்தல் உயர்ந்து, இந்தாப்பா வச்சுக்கப்பா அவன் கொடுப்பது உயர்வானது, அப்படி கொடுக்கும்போது இல்லைங்க எங்கிட்ட நிறைய இருக்குது நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவது அதை விட மேலானதுங்க. அப்ப எப்ப கை குவிக்கிறோமோ நெஞ்சம் மலர தொடங்கிவிடும். அதனால நமக்கு வணக்கத்தை கூட நம்முடைய பெரியவர்கள் ஐயா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம்
ஒரு வீட்டுக்கு வரவேற்பு கூட வாங்கன்னு கூப்பிடதா சொல்லிருக்கேன், வாங்க வாங்க அப்படின்னு எங்கேயா சொல்றோமா? கிடையவே கிடையாது. இப்படிதான் குவித்து தான் வாங்க வாங்க அப்படின்னு சொல்ல. அப்ப அதனால அந்த வணக்கம் கூட பாருங்க, நெஞ்சுக்கு நேராக இப்படி வைத்து வணங்கணும், கொஞ்சம் மேல வந்துருச்சு. இப்ப நமக்கு இப்படி வந்தாச்சு. வணக்கம் என்பது இங்க இல்ல, இங்கதாங்க. நாயன்மார்கள் சிலை கூட அப்படித்தான் இருக்கு பாருங்க. கோயில போய் பாத்தீங்கன்னா வணக்கம் தான் இங்கதான் இருக்கும். நெஞ்சத்தோடு கூடிய வணக்கம், அகத்தோடு கூடிய வணக்கம். இத நீங்க இப்படி வணங்கினாவே ஒரு மாற்றம் தெரியுங்க. நீங்க சும்மா விட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடறதுக்கும் வாங்கன்னு கூப்பிடறதுக்கும் என்ன மாற்றம் என்பது செய்து பாத்தீங்கன்னா தெரியும். அது தன்னை அறியாமல் ஒரு நெஞ்சத்துல இது உள்ளங்கோடு வரவேற்ற அது ஒரு வணக்கம். நம்முடைய மரபுல இருக்கக்கூடிய ஒன்று, இறைவனையும் அப்படித்தான் வணங்குதல் வேண்டும் என்று விரித்திருக்கு. அதனால கரமலர் முட்டித்து இருதயம் மலர். அப்படி இருதயம் மலர்ந்துனா என்ன ஆச்சுனர், ஏன் அகம் விரிந்தா தாங்க கண்ணுல கண்ணீர் வரும். நெஞ்சத்துக்குள்ள இருந்தா தான் இங்க வெளியே வரும், இங்க இல்லைன்னா இங்க வராது. அதனால சொன்னாரு, கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண் களி கூற. களி என்பதற்கு ஆனந்தம் அர்த்தம். ஆனந்தத்தின் வழிபாடாக கண்களிலிருந்து கண்ணீர்கள் அப்படியே நீர்த்துளிகள் வெளிப்படுகிறான். எனவே கண் களி கூற நுண் துளி அரும்ப அப்படியே அந்த கண்ணீர் பொறுக்கானது அந்த இறைவனுடைய. அதாவது இந்த இடத்துக்கு குருநாதன், நீங்க இறைவன் திருமேனியை காணும் போதும் சரி குருநாதன் திருமேனியை காணுகிற பொழுதும் இந்த மாற்றங்கள் நம்மிடத்துல வரணும். அப்ப இது எப்ப வரும் தெரியுங்களா? அவருடைய நாமத்தை இறையராது சிந்திக்க சிந்திக்க வரும். அதனால தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்பது திருமந்திரம். எனவே குருநாதனுடைய திருமேனியை காணுதல் தெளிவை தரும், அவர் நாமத்தை சொல்லுதல் தெளிவை தரும், அவருடைய சிந்தித்தல் அது அவரை பற்றிய சிந்தனைகள் உயிருக்கு தெளிவை தரும் என்று திருமூல நாயனார் அருளியிருப்பதை நாம் காண்கிறோம். அதனால இங்க குருநாதரை சொல்லுகிறார். அந்த அதே போல இறைவனுடைய திருமேனியை காணுதல், எனவே அவ்வாறு கண்களில் கூறுதல் என்பது ஆச்சாரியனுடைய திருமேனியை காண்பதால் அவருடைய உடம்பை காணுகின்ற பொழுது இந்த அன்பு நிலை வெளிப்படணும் அப்படிங்கிறார். அப்படி வெளிப்படுகிற நிலை, எனவே கண் களி கூற நுண் துளி அரும்ப தாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர். அருமையான ஒரு தொடர். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர். சாயா அன்பு அதாவது சுருங்கி குறைதல் இல்லாத அன்பு. ஆக அந்த தாயா அப்படின்னா பதிபுண்ணியத்தை நாள்தோறும் மேலும் வளரச் செய்பவர். அதுக்கு உரை சொல்லியிருக்கிறார், பதி புண்ணியத்தை நாள்தோறும் மேலும் வளர செய்பவர் அப்படிங்கும்போது. அப்ப தாய்தல் என்பதற்கு என்ன பொருள்? தாய்தல்னா சுருங்குதல் அர்த்தம். சாயா அப்படின்னா அந்த இடத்துக்கு பார்க்கும் பொழுது அந்த தாயா அன்பு என்பதற்கு ரெண்டு வகையாக பொருள் சொல்லலாம். ஒன்று சிவபுண்ணியம் என்கின்ற பதி புண்ணியம், இன்னொன்று பசு புண்ணியம். உயிரிழ் மீது வைக்கிற அன்புக்கு பசு புண்ணியம்னு பேர். ஆக பசு புண்ணியங்கள் பிறவியை கொடுக்கும், இறைவன் மீது வைக்கின்ற பதிபுண்ணியங்கள் பிறப்பை கொடுக்காது, அது மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே போகும். எனவே இறைவன் மீது கொள்கிற அன்பை தான் இங்க சாயா அன்பு என்று கொடுத்திருக்கிறார். எனவே உருவி குலைந்து ஒரு பக்கம் சாய்ந்து விடும் பக்தி என்றும் சொல்லலாம் அப்படின்னு ஒரு பொருள். சாயா அன்பு என்பதற்கு சாய்தல் அப்படின்னு எடுத்துக்கொண்டா ஒரு பக்கம் சாய்தல், எங்க உலகத்தின் பக்கம் சாய்ந்து விடாமல் சிவத்தின்பால் சாய்தல், அது ஒரு பக்கமாக சாய்தல் அப்படின்போது இறைவன் மீது சாய்ந்து விடுகிற அன்பு. எனவே சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர். அதுக்கு அவர் சொல்லும்போது சிவத்தின் மீது வைக்கிற அன்பு நாளும் நாளும் பெருகிக்கிட்டே வருங்க, உலகத்தில் வைக்கிற அன்பு நாளும் நாளும் சுருங்கிக்கிட்டே வரும். இதுதான் உலகத்தினுடைய நிலைக்கும் இறைவன் மீது வைக்கிற அன்புக்குள்ள வேறுபாடு. இதுதான் எப்படி நம்ம எளிமையா சொல்லணும்னா, இறைவன் மீது வைக்கிற அன்பு என்பது அமாவாசையில தொடங்கி பௌர்ணமியில போய் நின்றுக்கும். உலகத்தில் வைக்கிற அன்பெல்லாம் பௌர்ணமியில தொடங்கி அமாவாசையில வந்து நின்றுக்கும். ஒரு நாளைக்கு ஒண்ணுமில்லாம ஆகி போயிடும். இங்க ஒண்ணுமில்லாத மாதிரி தான் அன்பு செய்ய ஆரம்பிப்போம். ஒரு நாளைக்கு அது பௌர்ணமியாக வளர்ந்திருப்பதை நீங்கள் காணலாம். இறைவன் மீது வைக்கிற அன்பு வளர்புறை போன்றதுங்க, உலகத்தின் மீது வைக்கிற அன்பு தேய்புறை போன்றுதான், தேய்ந்துகிட்டே தான் இருக்கும். நாளும் நாளும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா தேஞ்சுக்கிட்டே வந்துடும். ஆனா இறைவன் மீது வைக்கிற அன்பு நாளும் நாளும் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆக அது சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் என்று குறிப்பிடுகிறார். அப்ப நாள்தோறும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும், ஆக இறைவன் அந்த அன்பினை ஒவ்வொரு நாளும் வளர்த்துகிறார் அப்படின்னு குறிப்பிடுகிறார். தழைப்பவர் அப்படின்னா தழையை செய்பவர், ஆக வளர செய்பவர் என்பது பொருள். எனவே இறைவன் ஆன்மாக்கள் சிவபுண்ணியம் செய்வதற்கான நிலையில் அந்த உயிர்களை நாளும் வளர்த்துக் கொண்டே வருகிறான் அப்படின்னு சொல்லுகிறார். எனவே இவர்கள் இந்த பயன் மேலும் மேலும் வளர்ந்து வருவது. எனவே நாள்வரும் தழைப்பவர் என்று குறிப்பிடுகிறார். தாயே ஆகி வளர்த்தனை போற்றி, இப்ப அந்த அன்பு என்ற ஒன்று, இப்ப இங்க சொல்லப்படுகிற சாயா அன்பை நாள்தோறும் வளர்க்கணும்னா என்ன பண்ணும்? ஒரு உதாரணத்துக்கு நெருப்பை வளர்த்துவதற்கு என்ன வேண்டும்? விறகு வேண்டும், அப்புறம் அதுக்கு உடனாடக்கூடிய பொருள்கள் வேண்டும். அதுபோல இறைவன் மீது கொண்டிருக்கின்ற அந்த பக்தி இருக்கிறது அல்லவா அன்பு, அது வளர்த்துவதற்குரிய கருவிகளாக இருப்பது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபூசை முதலான அனைத்தும் இறைவன் மீது அன்பை வளர்த்துகின்ற கருவிகள். எப்படி நெருப்பு வளர்த்துவதற்கு விறகு வேண்டுமோ அதுபோல பக்தியை வளர்த்துவதற்கு அன்பை வளர்த்துவதற்கு பூசை இன்றியமையாத ஒன்று அப்படிங்கிற குறிப்பையும் நம்முடைய உரையாசிரியர் நமக்கு குறித்து தருகிறார். எனவே தாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி, தாயே ஆகி அதாவது தாய் போல் அப்படி சொல்லலைங்க, தாயே ஆகிட்ட தாய் போல் என்பதற்கும் தாயே என்பதற்கும் வேறுபாடு உண்டு. நீங்க எங்க அம்மா மாதிரி அப்படிங்கறது எப்படி இருக்குது, எங்க அம்மாவே நீங்க அப்படி சொன்ன எப்படி இருக்கு, அதுதான் இங்க பொருள். தாயே ஆகி தாய் போன்று சொன்னா ஒருபடி கீழே தான், தாயே ஆகிவிட்டான், இதுதாங்க அந்த நிகரார். அப்படி அப்ப அந்த தாய்க்கு என்ன பண்பு உண்டு? குழந்தை வளர்ந்து வருகின்ற பொழுது அது எதை அறிந்திருக்கிறது? ஒன்றையும் அறியாது இருக்கிறது. எடுத்து சாப்பிட கூட தெரியாது. சாப்பிட தெரியாத குழந்தைக்கு ஊட்டுகிறார், பசிகோடு அறியாது உறங்குற குழந்தைக்கு பசியை நினைவுபடுத்துகிறார். இதுதான் தனக்கு வேண்டும் என்று தெரியாத அந்த குழந்தைக்கு இதுதான் அதற்குரிய பொருள் என்று அறிந்து ஊட்டுபவள் தாய். அதுபோல பெருமானும் அப்படித்தானே ஊட்டுகிறான். நம்ம எதை சாப்பிடுறோம் நமக்கு தெரியாது, எது மலம் எது உணவு பொருள் என்றே தெரியாத குழந்தை போல நாம் இருக்கிறோம். எல்லாத்தையும் போட்டு கலந்து கசக்கிக்கிட்டு கிடக்கிறோம். ஆனா அந்த தாய் நம்ம கூடவே இருந்து இதுதான் உனக்குரிய பொருள், இதுதான் உனக்குரிய பொருள் என்று அவள் தாங்க நமக்கு அறிந்து ஊட்டுபவள். அதாவது இறைவன் தினை பயனை ஊட்டுபவன். அந்த ஊட்டுவதில் அவன் தாய் போன்றவன். நீங்க இந்த தாய் ரெண்டு வகையான பொருளை ஊட்டுவான். எப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும், சில நேரங்களில் குழந்தை என்ன பண்ணு கேட்டீங்கன்னா பால் கூட சாப்பிடாம விளையாண்டுகிட்டே இருக்கும். விளையாட்டு தான் கவனமா இருக்கும். உணவு உண்ணுகிற நேரத்துல கூட அதை தவிர்த்து நிற்கும். அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, நம்ம குழந்தை பூ பிடிச்சி உட்கார வச்சு அது அந்த பாலை ஊட்டணும். பழைய காலத்துல சங்கு வச்சு ஊட்டுவார். இன்னைக்கெல்லாம் சங்கு எல்லாம் இன்னைக்கு வீட்டுலாம் அப்படி ஒரு பொருள் இருக்குதா? சங்குன்னு கேட்டா ஊதுற சங்கு தான் எல்லாத்துக்கும் தெரியும். தாய் குழந்தைக்கு ஊட்டுகிற சங்கு ஒண்ணு உண்டு. அந்த சங்கு எத்தனை பேர் இன்னைக்கு இளைய தலைமுறை பார்த்திருப்பாங்கன்னு தெரியும். எல்லாம் கண்காட்சியிலையும் எக்ஸிபிஷன்லயும் வச்சு காட்டலாம், இதுதான்ப்பா பால் ஊட்டுகிற சங்கு அப்படின்னு காட்டணும். நாளைக்கு காட்சி பொருளாகத்தான் இந்த ஆகிவிட்ட நிலை பார்க்கிறோம். அந்த சங்குல பாத்தீங்கன்னா அந்த பாலை ஊட்டி அந்த குழந்தைக்கு இந்த ஓரத்துல வச்சு ஊட்டணும். அது என்ன பண்ணுங்களா, அப்படியே வெளியே துப்போம், அது அப்படியே அந்த தங்கிலேயே வலிப்பாங்க. அது ஒரு ஒரு அந்த கதை ஊட்டுகிற தாய்க்கு தானே தெரியும். அப்படின்னு அது துப்புற அந்த பாலை கீழே போகாம அதை வலிச்சு அப்படியே ஊட்டுவாங்க. அப்படின்னு அந்த குழந்தை அந்த பாலை அது அது எத்தனை சட்டம் அது பாத்தீங்கன்னா அது ஊட்டும் போது தெரியுங்க, ரெண்டு காலையும் தன் காலுக்குள்ள போட்டுக்குவாங்க. அப்ப இந்த கையில தடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா ரெண்டு கைய ஒரு கையில பிடிச்சிக்குவாங்க அந்த தாய். இப்ப அந்த ரெண்டு காலும் தன் காலு இடுக்கல சிக்கிக்கும், காலை இப்படி நீட்டி போட்டு அந்த குழந்தைய அந்த தன் காலு கடையில போட்டு காலை வந்து தன் காலால் பிடிச்சுக்குவான். ரெண்டு கையும் ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு இந்த வலது கையில பாலை வச்சு அது ஊத்துனா அது இந்த பக்கம் அந்த பக்கம் ஊத்து சுத்திக்கிட்டே இருக்கும். வெறும் பாலை சாப்பிடுறதுக்கே அவளுக்கு தான் துப்பம். அதையும் அப்படி ஊட்டிடுவான். திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு. இப்ப அந்த குழந்தைக்கு ஒரு மருந்து ஊட்டணும். நீங்க ஒண்ணு வேண்டியது ரெண்டு நாளா அந்த நீங்க நினைச்சு பாருங்க, காலையிலிருந்து குழந்தை ஆயி போல குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, அது பசிக்கு அழுதுதான் என்னும் தெரியாது. அந்த தாய் கதறிக்கொண்டு இருப்பார், என்னாச்சுன்னே தெரியலீங்களே, குழந்தை காலையிலிருந்து இன்னும் ஆய்வோட போகாம இருக்குதுங்க, அதே உட்வாஸ் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்து அந்த ஊர்ல ஊட்டுமா, அது உள்ளே பாலையே சாப்பிடாத குழந்தை இனியா குடிக்கும் போது. ஆனாலும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த மருந்து உள்ள போனாதான் அந்த குழந்தையின் உள்ள இருக்கிற மரம் வெளியே போகும். அவன் மருந்த கொடுத்து மரத்தை வெளியேற்றணும்னு நினைச்சு யாருக்கு இருக்குது, தாய்க்குத்தான் இருக்குது, குழந்தைக்கு இல்ல. வயிறு கட்டியா போய் கடல் ஐயோ கல்லு போல ஆயிருச்சே அப்படின்னு அந்த தாய் படுகிற பாடு இருக்குது பாருங்க, தாய்க்குத்தான் தெரியும், குழந்தைக்கு தெரியாது. அது வாழ்க்கை இருக்குதுன்னு கத்திட்டு இருக்கும் கொஞ்ச நேரம், அது பசிக்கு அழுதுதான். ஏன் அம்மா பசிக்குதுன்னு அது சொல்ல தெரியாத காலம், எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்ல தெரியாத காலம்ங்க. அந்த காலத்தில் அதை பிடித்து ஊட்டுகிறாள் அல்லவா அந்த தாய், அது மாதிரித்தாங்க நாமளும் கிடக்கிறோம். எது எது நம்முடைய மலத்தை நீக்குகிற மருந்து என்று தெரியாமலே நாம கிடக்கிறோம். சில நேரங்களில் பால் போன்ற சுவையாலியம் சுவையை கொடுத்து, அதாவது இன்பத்தை கொடுத்து நம்மை நம்முடைய மலத்தை நீக்கணும். சில நேரங்களில் கசப்பு மருந்துகளை கொடுத்தாவது மலத்தை நீக்கியாகணும். குழந்தைக்கு ரெண்டுமே வேண்டாம்னு நினைக்கிற குழந்தையாகத்தான் நாம இருக்கிறோம். இப்ப வளரும்போது என்ன பண்றோம், இனிப்புனா சாப்பிடுவோம் கசப்புனா வேண்டாங்க. அப்படி வேண்டாம் என்று சொன்னாலும் கூட விடாது அந்த குழந்தைக்கு அந்த தாய் ஊட்டுவது குழந்தைக்கு கொடுமையாகத்தான் தெரியும். ஆனால் அது அந்த குழந்தையின் நன்மைக்காகத்தான் என்பது தாய்க்குத்தான் தெரியும். அது மாதிரிதான் நமக்கு சில நேரங்களில் நாம் செய்த பாவங்களையும் நாம் செய்த புண்ணியங்களையும் நம்ம ஊட்டும் போது சில நேரங்கள் நமக்கு ஏற்படுகிற வாழ்க்கையில் ஏற்படுகிற கசப்புகள் துன்பங்கள் நமக்கு என்னவா தெரிவது இல்லைன்னா, இது மருந்து, நோய் தீர்க்கும் மருந்து என்று தெரியாமல் துன்பமா வேண்டாம், துன்பமா வேண்டாம், இன்பம்னா வா வான்னு கூப்பிடும். இன்பம் வரும்போது வரவேற்கக்கூடிய உள்ளம் இருக்கிறன்னா, துன்பம் வரும்போதும் அதை வரவேற்கிற பக்குவம் நம்மகிட்ட இருக்கணும் இல்லையா. நல்லது வரும்போது யாரோ செஞ்சு வச்ச புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறோம், நாங்க செஞ்ச புண்ணியமா நினைக்கிறோம், அதெல்லாம் எல்லாம் மறந்து போயிரு, ஆண்டவன் கொடுத்தான்னு நினைக்கிறோம். இன்பம் வரும்போது நாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம், துன்பம் வரும்போது மட்டும் இந்த சாமி என்ன இந்த துன்பத்தை இப்படி கொடுக்குதுன்னு தெரியலையேங்கிறோம். அப்ப நல்லது வருகின்ற பொழுது இறைவன் கொடுத்தான் என்கின்ற அறிவு நம்ம இடத்துல இல்ல, துன்பம் வரும்போது இறைவன் கொடுத்தான்னு நினைக்கிறோம். அதுக்கான நமக்கு துன்பம் கொடுக்கறது அதுக்கு வேலையா, அவருக்கு உட்கார்ந்துக்கிட்டு யாராருக்கெல்லாம் துன்பம், நம்மளை யாரா கும்பிட்டுருக்கிறான், அவங்களுக்கு துன்பத்தை அனுப்பிவிடு, போஸ்ட் பண்ணி விடு, மெயில் பண்ணி விடு அப்படின்னு அவர் உட்கார்ந்துட்டு அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையே. அப்ப இன்பமும் துன்பமும் அவன் தான் கொடுத்தாகணும், ஏன்னா அவன் தான் தாய் போன்ற கருணை உடையவன், தாய் போன்ற கருணை இல்லைங்க, தாயே ஆகி நிற்பவன், தாய் போன்றெல்லாம் இல்ல தாயே ஆகிட்டாங்க. எதை வினைப்பயனை உயிர்களுக்கு ஊட்டுவதில் அவன் தாய், தாய் போலதான் இல்ல தாயே ஆகி நிற்கிறான். அப்படி தாயாக நிற்பதனாலதான் அவனுக்கு எல்லா உயிர்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் அந்தந்த உயிர் செய்த வினை அந்த அந்தந்த உயிருக்கே ஊட்டம், எவ்வளவு பெரிய கருணை என்பதை நம்ம திருமுறைகளை திரும்ப திரும்ப படித்தாலொழிய அதை சிந்திக்க முடியாது. படிக்க படிக்கத்தான் அந்த செய்தி உள்ளத்துல பதியுங்க. அது வரைக்கும் நமக்கு இறைவன் கருணையானவன் அப்படின்னு சொல்வதற்கு நம்ம நெஞ்சில திறம் பத்தாது. அதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா நெஞ்ச நிமித்தத்தில் சொல்லலாம், என் பெருமான் கருணையே உருவமானவன், அவன் என்ன செய்தாலும் கருணை தான், அதை தவிர்த்து நிச்சயமாக வேறொன்று இல்லை. யா உலகமே என்ன சொன்னாலும் சரிங்க நம்ம நெஞ்சு சொல்லணும், எங்க பெருமான் கருணையாளன் தான், கருணையை தவிர அவனுக்கு வேறொன்றும் தெரியவே தெரியாது. அவனுக்கு அவனுக்கு அவனுடைய சக்திக்கு என்ன பேருன்னா, அவனுடைய சக்திக்கு என்ன பேரு, கருணைன்னு பேரு. நினைச்சு பாருங்க, அவன் கூட இருக்கிற அந்த சக்திக்கு கருணை அப்படின்னு தான் பேர். கருணை என்கிற சக்தியை கொண்டிருப்போம், நமக்கு ஏதாவது தீங்கா செய்வாங்க. ஆனா நம்ம நம்முடைய அறியாமை காரணம் என்ன நினைக்கிறோம், சாமி தான் தீங்கு செய்யுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவனுடைய சக்தியே கருணை தான், அவனுடைய கருணை கருணையை தவிர வேற ஒன்று இல்லை என்பதுதான். எனவே தாய் போன்று வளர்ப்பவன் நம்முடைய பெருமான் என்பதை கடந்து தாயாக வளர்ப்பவன் பெருமான், தாயே அந்த ஏ குடல் தாயே ஆகி வளர்த்தன், தாயா தாய் போலன்னு சொல்லுல, தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. ஆக நாம் ஆன்ம வளர்ச்சிக்காக தாயாக நின்று வளர்த்துகிறான் என்பதை இந்த குறள காட்டு. தாயே ஆகி வளர்த்தனை போற்றி, அதனால வளர்த்தார் அப்படின்னு குறிப்பிடுகிறார். வளர்த்தனை போற்றி, இந்த போற்றி என்று சொல்லுக்கு ரெண்டு பொருள் உண்டு. ஒன்று பாதுகாப்பாயாக, இந்த போற்றி இனிமேல் வருவதெல்லாம் போற்றி தான் வரப்போகுது. இந்த போற்றி என்ற சொல்லுக்கு பாதுகாப்பாயாக அப்படின்னு சொல்லலாம். அல்லது வணக்கம், பெருமானே உனக்கு வணக்கம், தாயே உனக்கு வணக்கம் அப்படின்னு வணக்கம் என்கிற பொருளும் எடுத்துக்கொள்ளலாம். என்னை பாதுகாப்பாயாக என்ற பொருளும் எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டு வகையான பொருளும் தந்து நிற்பது. எனவே இந்த ரெண்டு வகையாக நின்று நீ வருகிற தொடர்களை பொருளை காணலாமுங்க. அதெல்லாம் நீங்க அந்தந்த நிலைக்கு தக்கவாறு வைத்துக் கொள்ளலாம். ரெண்டுல எந்த வகையாக வைத்துக் கொண்டாலும் தவறு கிடையாது. பாதுகாப்பாயாக என்றாலும் தவறில்லை, வணக்கம் என்றாலும் தவறில்லை. மெய்தரு வேதியன் ஆகி வினைகட கைதர வல்ல கடவுள் போற்றி. மெய்தரு வேதியன் ஆகி, மெய் என்பது வாய்மை உண்மை என்று சொல்லப்படுகின்ற வேதியன், வேதியன் என்பதற்கு வேதத்தை சொல்பவன் என்பதனால் வேதியன். மெய்தரு வேதியன் ஆகி, ஆக உண்மை பொருளாக விளங்குகின்றவன். இறைவனுக்கு மெய்ப்பொருள்னு பேர். நாமெல்லாம் பொய்ப்பொருளா அப்படின்னு கேட்டா, சைவ சித்தாந்தத்துல இறைவனுக்கு சத்து அப்படின்னு பேர். நம்மை போன்றிருக்கக்கூடிய உயிர் கூட்டத்துக்கு சதசத்துன்னு பேர். பாசம், ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மூன்று பொருளுக்கும் அசத்துன்னு பேர். இறைவனுக்கு சத்துன்னு பேரு, பாசத்துக்கு அசத்துன்னு பேரு. நாம் சத்தும் அல்ல அசத்தும் அல்ல, நாம யாரு பின்ன? ரெண்டையும் அறிபவர்கள், ரெண்டாலும் அறிபவர்கள். அவ்வாறு அறிகின்ற காலத்தில் அதுவே ஆக நின்று அறிபவர்கள் நான். எனவே நமக்கு ஆன்மாவுக்கு சதசத்துன்னு பேர். அப்ப மெய்தரு வேதிகன், மெய் என்பதற்கு சத்து என்று, அதாவது எந்த பொருள் நிலைமாற்றம் அடையாத பொருளாக இருக்கிறதோ அதெல்லாம் மெய், எந்த பொருள் நிலைமாற்றத்துக்கு உட்படுகிறதோ அதெல்லாம் பொய்ங்க. நீங்க எது நம்ம வந்து பொய்ப்பொருள் எது மெய்ப்பொருள் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, மாறுகின்ற பொருள் எல்லாம் பொய், மாறாத பொருள் மெய். இறைவன் எந்த காலத்தும் மாறுபவன் அல்ல, அதனால அவனுக்கு இறைவனுக்கு மெய் என்று பெயர். இந்த உலகம் இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. நேற்று வந்து நமக்கு தெரிஞ்ச நம்ம உதாரணம் பாத்தீங்கன்னா, தேசிய நெடுஞ்சாலை 47 என்பது இருவழி சாலையாக இருந்துச்சு, இன்னைக்கு 4 வழி சாலையாக நிற்கிறது, மாற்றத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. இப்படியே இருக்குமா கேட்டா, இல்ல 6 வழி சாலையாக மாறலாம் இல்லீங்களா. இன்னும் இன்னும் ஒரு வழி, இன்னும் ஒரு 10 வருடம் கழித்து இந்த இருவழி சாலைக்கு மேல பாலத்தை போட்டுட்டு கோயம்புத்தூர் வந்து எல்லாமே சென்னை போய் தாங்க இறங்க முடியும் அப்படின்னு பாலத்திலேயே போற மாதிரி சொல்லப்பட்டு, ஆறு வழிச்சாலை 10 எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு போட்டுட்டாங்கன்னா அப்படியே அங்க ஏறுனா அங்க போய் தான் இறங்க முடியும். அப்படி ஒரு சாலை வந்தாலும் வரலாம். ஏன், இந்த உலகம் மாற்றத்துக்கு உட்பட்டது. நம்ம உடம்பு எவ்வளவு அழகா இருந்துச்சு, கண்ணாடி முன்னாடி பார்த்து பார்த்து ரசிக்கிறோம். அது ஒரு 50 வயசு ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கமாயி போச்சு இல்ல, சுருக்கமாயி போச்சு இல்ல. இன்னும் கொஞ்சம் 10 வருஷம் ஆச்சுன்னா அப்படியே என்ன அழகா இருந்தோம் தெரியுமா, நானு இப்ப இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு அழகு என்ன ஆயிப்போச்சு, விகாரம் ஆயிருது. இப்ப நீங்க காணுகிற பொருள் எல்லாம் அப்படித்தான். நீங்க எந்த பொருளை எல்லாம் பார்க்கிறீர்களோ, ஒரு மரத்தை பார்க்கிறோம், இப்ப நம்ம கோயில் எடுத்துக்கொள்ளுங்க, இலங்கை மரம் இருக்கிறது. இப்ப இந்த மாதம் இப்ப கார்த்திகை மார்கழி அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே தள 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 தளன்னு அப்படியே பசுமையா நிக்கும். மார்கழி முடிஞ்சு தை மாசின்னு வரும்போது பாருங்க இலை உதற தொடங்கிடும். அப்படியே பங்கு பங்குனி சித்திரன் வந்ததுன்னா மரம் காஞ்சி போன மரம் மாதிரி நிற்கும். இது மாற்றம். இப்ப மாறுவதெல்லாம் மாயை, மாறாத பொருள் நிலையான பொருள். எது இறைவன் ஒருவனே நிலையானவன், அதனால அவனுக்கு சத்துன்னு பேர். சைவ சித்தாந்தத்துல சத்து என்று சொல்லப்படுவது நிலையான பொருளுக்கு தான் சத்துன்னு பேர். சமண சமயம் சத்துன்னு சொல்லும், அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உள் பொருள் எல்லாம் சத்து, எதெல்லாம் கண்ணுல பாக்குறீங்களோ அதெல்லாம் சத்துவாங்க. ஆனா கண்ணில் காண்கிற பொருள் எல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்ட பொருளும் இருப்பதனால நாம் கண்ணில் காண்கிற பொருளை எல்லாம் சத்து என்று சொல்வது இல்லை. ஆனா சமண சமயம் பௌத்த சமயங்கள்னா கண்ணில் காணப்படுகிற பொருள் எல்லாம் சத்து, கண்ணில் காணாத பொருளுக்கு அசத்துன்னு பேர். அவங்க அர்த்தத்துல எதை தெரியுமா சொல்லுவாங்க, முயல் கொம்பு. முயல் கொம்பு கண்ணு காணும், முயலுக்கு ஏதுங்க கொம்பு? ஆகாய தாமரை, ஆகாயத்துல எங்க தாமரை இருக்குது? இதெல்லாம் அவங்க சொல்லுகிற அசத்து பொருள். ஆனா நம்ம சைவ சித்தாந்தம் இதையெல்லாம் அசத்துன்னு சொல்லுவதில்லை. நிலையாக இருக்கிற பொருள்லாம் சத்து, நிலையில்லாத பொருள்லாம் அசத்து. இப்ப நாம யாருன்னு கேட்டா, நாம நிலையான பொருளோடும் சேருவோம், நிலையில்லாத பொருளோடும் சேர்த்துவோம். நாம தான் ரெண்டும் கேட்டா, இதுவும் இல்ல அதுவும் இல்ல. நீ யார் யார் பின்னணு, நான் எங்க இப்ப எங்க நிக்கிறோமோ அதை பொறுத்து. உலகத்தை இப்ப தாழ்ந்து நின்னோம்னா நாம அசத்து, இப்ப இறைவனை தாழ்ந்து நின்னோம்னா நாம சத்து. இதுதான் உயிரினுடைய தன்மை. அப்ப உண்மை நிலையாகி அந்த நிலையாக நிற்கின்ற பொருளாக நிற்கின்ற வேதியன், மெய் தரு வேதியன், மெய் தரு வேதியன் அப்படின்னு சொல்லுக்கு என்றும் உள்ள உண்மை பொருளாகிய பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்மையை உபதேசத்தின் மூலமாக உணர்த்துகின்ற தலைவன், உண்மை பொருளை உணர்த்துகின்ற வேதியன். எனவே மெய் தரு வேதியன் ஆகி, ஆக வேதியன் ஆகி என்ன பண்ணார்? வினை கெட கைதர வல்ல கடவுள் போற்றி. ஆக மெய்தரு வேதியன் ஆகி, மெய்தரு வேதியன் ஆகி வினை கெட, ஒரு அருமையான சொல் பாருங்க, வினை கெட கைதர வல்ல கடவுள் போற்றி. இப்ப நாம நினைக்கிறோம் சாமி நமக்கு ஏதாவது உதவி செய்யறாரா அப்படின்னு கேட்டா, உதவி செய்யாத போலதான் நமக்கு தெரியும். நாம ஒரு துன்பத்தில் இருக்கிறோம், அந்த துன்பத்திலிருந்து நம்ம தூக்குகிறானா இறைவன் அவன் கேட்டா இல்லை அப்படின்னா நம்ம சொல்லுமே ஒழிய, ஆமா சாமி என்ன தூக்குறாருன்னு சொல்லுவோமான சொல்ல மாட்டான். ஆக வினையை கெடுத்து கை கொடுத்து தூக்குகின்ற இறைவன்கிறார் மணிவாசக பெருமான். வினை கெட சொல் பாத்துங்க, வினை கெட கை தர வல்ல கடவுள், கை கொடுத்து ஏத்துகிற பெருமானிய. வினைங்கிற குழிக்குள்ள விழுந்து கிடக்கிற நம்மை அந்த குழியிலிருந்து மேலே ஏறி வருமாறு கை கொடுப்பவன் இறைவன்னார். மணிவாசக பெருமான் பொய் சொல்ல மாட்டார், அவர் சொல் உண்மையாகத்தான் இருக்கும். அப்ப என்னன்னா, அவன் கை கொடுத்து நம்மை தூக்குகிறான் என்கின்ற நிலை நமக்கு இன்னும் அறியாம நிக்கிறான். எப்படி வினை கெடுப்பாரு? குருநாதராக வந்தார்னா இந்த பிறவிக்கு முன்வரை என்னென்ன வினை செய்திருமோ அத்தனை வினையும் தீட்சையின் மூலமாக நீக்கி விடுகிறான். சஞ்சித வினை அப்படிங்கிற பழவினை என்கின்ற அந்த எத்தனை கோடி பிறப்பு நாம் இதுவரைக்கும் எடுத்திருக்கிறோமோ அத்துணை பிறப்புகளையும் நாம் செய்த பாவத்தையும் நாம் செய்த புண்ணியத்தையும் ரெண்டையுமே குருநாதன் தன் தீக்கையின் மூலமாக எரித்து விடுகிறான். எனவே சஞ்சித வினை குருநாதனால் மட்டும்தான் நீக்க முடியும். அதே அடுத்து புதிய வினைகள் வாராதிருக்க வேண்டும். அது குருநாதன் சொன்ன நெறியில நின்னா வந்துடும். அவர் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அப்படி நின்றுட்டீங்கன்னா புதிய வினை வாராது. அப்ப கொண்டு வந்த வினை உடம்பு இருக்க வரைக்கும் இருந்து அனுபவித்து தொலைக்கப்படும். இதுதான் வினையினுடைய அடிப்படை. அப்ப சஞ்சித வினையை கெடுப்பதில் வல்லவன் இறைவன். அதனால இங்க சொன்னாரு வினை கெட அப்படின்னாரு. வினை கெட கைதர வல்ல கடவுள் போற்றினார். இது எப்படி நமக்கு வினை கெடுவதற்கு கை கொடுத்திருக்கிறார் தெரியுங்களா? நீங்க அந்த சர்க்கியூட்டை நினைச்சு பாத்தீங்கன்னா நம்ம அறிவுக்கு எட்டவே எட்ட. நாம சும்மா ஒரு வாரம் தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஒரு உயிர் இருக்குதுங்க, அந்த உயிர் இந்த மண்ணில வந்து பிறக்கணும். எந்த தாய் தந்தையருக்கு இந்த உயிர் வந்து குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று யாருன்னு தீர்மானிப்பது? நாமளா தீர்மானித்தோம், இவருக்கு தாங்க குழந்தையா பிறக்கணும் ஆசைப்படுறேன்னு அப்படியா வந்து கேட்டா வந்தோம்? இல்ல. அப்ப அந்த உயிர் அந்த தாய் தந்தைக்கு வந்து குழந்தையாக பிறக்கணும். அடுத்து அந்த குழந்தை வளர்ந்து வருகிற பொழுது அதுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள், அதுக்கு பிறகு அந்த அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய இன் வாழ்க்கை துணை, அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தை. இப்ப அந்த வினை என்பது எங்க தொடங்குது? கருவுல தொடங்கி காடு போய் சேர வரைக்கும் இந்த வினை தொடங்குதுங்க. எத்தனை சர்க்கியூட் தெரியுங்களா? அப்படியே இந்த கம்ப்யூட்டர் பிரிச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள எத்தனை ஒயரு ஒட்டி ஒட்டி வச்சிருப்பாங்க ஏதாவது நமக்கு தெரியுமான்னு கேட்டா, ஐயோ ஒண்ணுமே தெரியல, ஏதோ பச்சையும் ஜப்புமா இருக்குது புள்ளி புள்ளியா வச்சிருக்கிறாங்க தவிர்த்து வேற ஒண்ணுமே தெரியாது. அந்த யாருக்கு தெரியும்? மெக்கானிசம் படிச்சிருக்கிறான் அந்த ஹார்ட்வேர், அது படிச்சிருவனுக்கு தான் ஹார்ட் டிஸ்க்ல நுழைஞ்சு அவன் தான் பார்க்க முடியும். நம்ம போய் என்னத்தை பார்க்க போறோம்? ஏதோ சாப்ட்வேர் படிச்சவன் வேலைதான் செய்யலாம், அதை கடந்து உள்ளுக்குள்ள ஊடுருவி பார்த்து இதனால் தான் இந்த விளைவு என்பதை கண்டுபிடிக்க மட்டும் தெரியும் எந்த ஒயில எங்க ஃபால்ட் ஆயிருக்கு. அது மாதிரி இந்த உயிர் இந்த மண்ணில் வந்து பிறந்து வினைகளை அனுபவிப்பதற்கு நாம செஞ்ச பாவத்தையும்
நாம செஞ்ச புண்ணியத்தையும் எதை எதை எப்பப்ப கொடுப்பது, யார் யார் வழியாக கொடுப்பது அப்படின்னு அறிந்து ஊட்டணும்னா அவன் எத்தனை ஒரு நிமிடம் தூங்கினானா போச்சு. ஒரு நிமிடம் கண்ணு அசந்தானா கணக்கு எங்கெங்கயும் மாறி போயிடும். அதனால உண்ணாது உறங்காது இருந்தாய் போச்சு. நாம தூங்கினா கூட அவன் தூங்காம உட்கார்ந்துக்கிறானுங்க. இவன் இந்த உயிர் தூங்குறச்சு ஒரு 4 மணி நேரம் ஓய்வு எடுக்கட்டும். 4 மணி நேரம் முடிந்ததுன்னா அடுத்த 4 நிமிடம் அந்த 4 மணி நேரம் ஆனவுடனே அந்த உயிரை தட்டி நேரம் எழுப்பி கொண்டு வந்து வினை அனுபவத்தை கூட அழுத்தணும். ஒரு அருமையான நிலை. அதாவது சித்தியார்ல ஒரு பாட்டு உண்டு. இப்ப நாம ஒரு இந்த இடத்துக்கு வினை வந்ததுனால வினை பற்றி ஒரு குறிப்புங்க. என்ன குறிப்புனா, நாம வெடித்து கொண்டிருக்கிறோம், ஒரு பொருளை பார்க்கிறோம், மனசுல ஏதோ நினைப்பா வருது, அப்புறம் வாயத்திலிருந்து ஏதோ பேசுறோம், அதுலயும் வினை வருது சரிங்களா. மனசால நினைந்தால் வினை வரும், பேசினாலும் வினை வரும், ஏதாவது செய்தமனாலும் வினை வரும். மொத்தத்துல மனம் வாக்கு காயம் 3 வினை வரும். என்ன பண்ண இதுதாங்க வம்பே வேண்டாம். பேசாம காலை எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு திருப்பி நல்லா படுத்து தூங்கிடலாம். மத்தியானம் எந்திரிப்போம் சாப்பிடுவோம் திருப்பி தூங்கிடலாம். பிறகு இரவு எந்திரிப்போம் சாப்பிடுவோம் தூங்கிடுவோம். இப்படியே தூங்கிட்டே இருந்தா வினை வராதுல்ல. நீங்க பார்த்தா வினை வருங்கிறீங்க, நினைச்சா வினை வருங்கிறீங்க, பேசுனா வினை வருங்கிறீங்க, எதுவுமே செய்யாம விட்டுடலாமே, வினை வருமா வராதா அவரு கேள்வி. யாரு கேட்டீங்கன்னா 18 முன்னையே இந்த கேள்வி வந்திருக்குதுங்க. எப்ப சித்தியாருடைய காலம் 13 13 ஒரு ஞானி இந்த கேள்வி எழுப்புகிறார். சும்மாவே இருந்து தூங்கிட்டே இருந்தா வினை வராது இல்லவா அப்படி ஒரு தடையை எழுப்பி அதுக்கு விடை சொல்ல வர்றார். என்ன விடை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வியப்பதுல என்ன இருக்குது அப்படிங்கும் போது, இப்ப நாம தூக்கத்துக்கு போறோம், அப்ப நம்ம கண்ணு காது மூக்கு வாய் போன்ற கருவிகள் தொழிற்படாது ஒடுங்கிடும். அப்புறம் கனவுக்கு போகும்போது மனசு தொழிற்படும். கனவையும் கடந்து உரத்துக்கு போயிட்டா எல்லாமே தொழிற்படாது. அப்ப என்ன நடக்குது கேட்டா, எந்த வினை அனுபவம் உயிருக்கு ஏற்படாது இல்லீங்களா. அப்படியே கிடக்குது, தூங்கி தூங்கி எந்திரிச்சுட்டே இருக்குன்னு வச்சுக்குவோம். இது அப்படியே போகுதுன்னா, இப்ப என்ன கணக்குனா, இந்த உயிர் இவ்வளவு வினைகளை அனுபவிக்க வேண்டும் என்று இறைவன் நிர்ணயம் செய்து அனுப்பி இருக்கிறான் இல்லீங்களா. உங்க பேலன்ஸ் தூங்கினா போயிருமா? போகாது, அப்படியேதான் கிடக்குது. நீங்க எந்திரிச்சு அந்த பொருளை எல்லாம் பார்த்தும் பேசியும் அனுபவித்தும் வந்தாதான் அந்த கொண்டு வந்த பிராதத்தவினை கழியுமே ஒழிய, கருவிகளை விட்டு நீங்கி போய் தூங்கிட்டுனா வினை கழியாது போய் வராது போயிரு நினைச்சீங்கன்னா, அது வினை வாராதிருப்பதற்கு வேணா வழி செய்யலாம், ஆனா கொண்டு வந்ததை இன்னும் கழிக்காமல்லவா கிடக்கணும். இப்படி ஒரு கேள்வியை அவர் எழுத்தே பதில் சொல்லுகிறார். இப்ப நினைச்சு நீங்க விழிப்புக்கு வந்தீங்கன்னா தாங்க உயிர் வந்து வினை செய்யும், வினை அனுபவிக்கும், வினை செய்தல் ஒரு பக்கம். அப்ப அந்த கேள்வி இப்ப இங்க கூட நுழைக்காதீங்க. இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, கொண்டு வந்த வினையை நீங்க அனுபவித்தாக வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு, நீங்க 50 வரைக்கும் இருக்கணும். 50 வரைக்கும் எவ்வளவு வினை நீங்க அனுபவிக்க வேண்டும் என்று இறைவன் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறானோ அந்த வினையை விழித்துக் கொண்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் அனுபவிச்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு இல்லைங்களா. நம்ம வீட்டுல அவன் பண்டிகை முன்னிட்டு ஒரு 5 ஸ்வீட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. டெய்லி ஒன்னு சாப்பிட்டா 50 சாப்பிடலாம், டெய்லி 2 சாப்பிட்டா 25 சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு 3 சாப்பிட்டா 5 முடிஞ்சு போயிரும். 45 முடிஞ்சு வச்சு போன. இப்ப என்ன நமக்குன்னு 5 செஞ்சு அம்மா வச்சிருக்கிறாங்க இல்லையா, யாருக்குல அந்த ஸ்வீட்டு உனக்கு தாண்டா. அப்ப எனக்கு தான் சொல்லி மேல அட்டாளிக வச்சிருக்க வரைக்கும் எனக்காக இருந்துகிட்டே இருக்கு அந்த வினை. நான் காலையில ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு சாப்பிட்டேன்னா 5 போயிரும் இல்லீங்களா. அதுவே நான் உள்ள ஒன்னு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா 50 சாப்பிடணும். அப்ப என்ன தெரியுது, அந்த வினையை நான் அனுபவிச்சுட்டா கழிந்து போயிடும் இல்லையா. கொண்டு வந்தது எனக்காக செஞ்சு வச்சதை நான் சாப்பிட்டுட்டேன்னா கழிஞ்சு போயிடும். சாப்பிடாமே இருந்தா என்ன ஆகும், என் கணக்குலயே இருக்கு. அம்மா பிரிட்ஜுக்குள்ள வச்சு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க இல்லையா. ஏன்னா இப்ப கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லையா, எல்லாம் பிரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு அப்படியே இருக்க போகுது, ஒண்ணு பிரச்சனையே இல்லை. எத்தனை நாளாலும் உனக்கு தாண்டா பண்ணேன், உன்ன நினைச்சுதான் தான் பண்ணேன், கொஞ்சம் கூட சாப்பிட்றா சாப்பிட்றான்னு சொல்லியே அதை தூக்கி போட மாட்டாங்க. அதை நமக்கு எப்படியாவது கொடுத்து அது உள்ளுக்குள்ள வயசுக்குள்ள போய் என்னன்னாலும் பரவாயில்ல, ஆஸ்பத்திரிக்கு போயிக்கலாம், மாத்திரை சாப்பிட்டுக்கலாம், ஊசி போட்டுக்கலாம், எல்லாம் பாத்துக்கலாம், ஆனா உனக்கு செஞ்சதும் நீ தாண்டா சாப்பிடுங்க அப்படின்னு அம்மா கொடுத்துருவாங்க இல்லைங்களா. இத நீங்க அப்ப 5 ஸ்வீட்ட 50 சாப்பிட்டாலும் நீங்க தான் சாப்பிட்டாலும் 5 சாப்பிட்டாலும் நீங்க. அப்ப விழிப்புக்கு வரும்போது
கொண்டு வந்த வினையை நீங்க அனுபவிக்கலாம். தூக்கத்துக்கு போயிட்டா உங்க கணக்குல இருக்கு என்ன ஆகாது, அனுபவிக்கு வாராம அப்படியே தானே இருக்க போகுது. இது ஒரு எளிமையான உதாரணம்ங்க. நீங்க பேங்க்ல ஒரு 10,000 ரூபாய் போட்டு வச்சிருக்கீங்க, தேவைப்படும் போதுதான் ஏடிஎம்ல போய் எடுத்துட்டே இருக்கிறீங்க, என்ன ஆகும், கேபிட்டல் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும், பணமே எடுக்கிறது இல்லைங்க, நான் என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் கூடிக்கிட்டே இருக்கும். பணத்தை எடுத்துட்டோம்னா பணம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், பணத்தை எடுக்க விட்டுட்டா வட்டி சேருது இல்லையா, அது மாதிரி தாங்க வினையும். நீங்க அனுபவிச்சு தொலைச்சிட்டீங்கன்னா கருஞ்சு போயிடும், அனுபவிக்காம விட்டா இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதனால தூங்கிட்டா வினை கழிஞ்சு போயிரு, தயவு செய்து யாரும் நினைச்சிக்காதீங்க. தூங்குனீங்கன்னா வினை இன்னும் பேலன்ஸ் இருந்துட்டே தான் இருக்குது. அதனால விழித்திருந்து வினையை அனுபவித்து தொலைத்து விடுங்கள். தயவு சித்தாந்தம் அப்படிதான் சொல்லுது. அதெல்லாம் தூங்கிக்கிட்டு நீ வினை கழிஞ்சுன்னு நினைச்சிக்காதரா, செய்யக்கூடாதவற்றை செய்தாலும் வினை வரும், செய்ய வேண்டியதை செய்யாம விட்டாலும் வினை வரும். வினையை பத்தி நம்ம பேசலாம், எவ்வளவு மணிக்கணக்கா பேசினாலும் வினையை நாம் அறிபவர்கள் அல்ல. ஒரு வாரம் ஒரு அவுட்லைன் தெரிஞ்சுக்கலாம், ஆனா முழுமை தெரிந்து கொள்ள முடியுமானா, அது அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் தான் வினை கேடன், நாம தான் வினைக்கு ஆட்படுபவர்கள், வினையே வடிவமா இருக்கிறான். அவன் தான் வினை கெடுப்பவன். அது எப்படி கொடுக்கறான், கை கொடுத்து கெடுப்பவன் தான். கைதர வினை கெட சொல்லுவாங்க, வினை கெட கைதரவல்ல கடவுள் போற்றி. நீங்க ஒரு ஆபத்துல சிக்கிட்டீங்கன்னா எல்லாரும் கையை விட்டு நின்றுவாங்க, ஐயோ நம்மளால முடியாது, நம்மளால முடியாதுங்க. ஆனா பெருமான் என்னால முடியாதுன்னு விட்டுருவான்னு நினைக்கிறீங்க, விடவே மாட்டாங்க. அப்பவும் கொடுத்து தூக்குவோம், நம்ம ஒருத்தன் தான். இதை நம்முடைய பெரியவர்கள் உணர்ந்து இருக்கிறாங்க, நம்மளால உணர முடியுமா நினைச்சு பாருங்க. ஒரு சின்ன உதாரணம், உங்களுக்கு உங்களுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஒரு சின்ன ஒரு இடர்பாடு, ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுருச்சு, நீங்க கொடுத்து நிறைய உதவி செய்யறீங்க, ஒரு 5 லட்சம்னா நீங்க கொடுத்துடலாம், 50 லட்சம் கடன் வச்சுக்கிட்ட, 50 லட்சம் உங்களால கொடுக்க முடியுமா, கையை ஒடிச்சு நின்றுவோம், சாமி என்னால முடியலையே அப்படி நின்றுவோமே, உடைய கொடுக்க முடியுமா. அப்ப சாமி அப்படிதான், இந்தப்பா இவ்வளவு பண்ணிருந்தா உனக்கு தூக்கலாம்னு நினைச்சேன், நீ இப்படி பண்ணிட்ட, உன்ன நான் தூக்க மாட்டேன், விட்டுருவானு விட்டுருவானான்னு கேட்டா இல்லைங்க, அப்பவும் கையை கொடுத்து தூக்கலாம் ஒருத்தந்தான். நீங்க எவ்வளவு கீழே கிடந்தாலும் அவ்வளவு கீழே இறங்கி வந்து தூக்குவதனாலதான் அவனுடைய திருவடிக்கு நீண்டு கடல்னாரு. நீண்ட திருவடினா உலகத்திலே பெரிய கால் தாண்டி தானா, இல்ல நீங்க எவ்வளவு கீழே கடந்தாலும் உங்களை மேல ஏற்றுவது அந்த திருவடி தான், அதனால நீள் கடல்கள் காட்டினார். எனவே இறைவன் ஒருவன் தாங்க, எந்த காலத்தும் நம்மை கைவிடாதவன். எல்லாரும் ஒரு சூழலை கை விட்டு விடுவார்கள், எப்ப தெரியுங்களா, உயிர் விட்ட உடனே இல்லைங்களா, உயிர் விட்டுச்சுன்னா ஐயோ எங்க வீட்டுக்கார் போயிட்டாரு கூடவா போறோம், ஐயோ எங்க மகன் போயிட்டாங்க அம்மா கூட வந்துட போறாங்களா, யாராவது யார் வரப்போறா, எல்லாம் 2 நாளைக்கு அழுவோம், 3 நாளைக்கு அழுவோம், 1 மாசத்துக்கு அழுவோம், அது நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 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 வந்து அந்த பொருளை பார்க்கும் போது அழுகி வரும். அதுக்கப்புறம் பாருங்க, எப்ப என்ன நாடகம் என்னாச்சு போடுறாங்க, நாடகத்தை என்னாச்சு பாதி, இன்னைக்கு 10 நாளா நாடகம் பாத்துலயே, ஏன் அவன் பையன் அழுது சோகத்துல 10 நாளா பாத்துல, இன்னைக்கு உடனே உட்கார்ந்து நாடகத்தை பாத்துட்டு அம்மா உட்காந்து ஐயோ நீ என் பையன் தான் இந்த டிவி வாங்கி கொடுத்தான், இந்த டிவி பார்க்கும் போதுதான் பையன் காலமாவே வருது, இந்த பொட்டி யாருக்கும் எடுத்து கொடுத்துருக்குப்பா அந்த ஊருக்கு போறாங்க, கிடையவே கிடையாது. இதாங்க வாழ்க்கை நிதர்சனமான உண்மை, என்ன தெரியுங்களா, மறந்து போதல் என்பது வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. நீங்க யார் மீது பற்று வைத்தாலும் நீங்கள் வைக்கக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு உங்களை விட்டு சென்றே தீருவார்கள், நீங்க போகலாம் அல்லது அவங்க போயிடலாம், ஆனா இறைவன் மீது பற்று வச்சீங்கன்னா கூடவே இருப்பாங்க. ஆனா கூடவே இருக்கிற மேலதாங்க நம்மளால அன்பு வைக்க முடியல, போயிருவாருன்னு தெரிகிற மேலதான் அன்பு வைக்க முடியுது, கூடவே இருக்கிறானே. கருவுக்குள் நான் கடந்த பொழுது 10 மாதம் என் கூடவே இருந்தவன் என்னுடைய பெருமான். நான் எத்தனை பிறவி கடந்திருப்பேன், இன்னைக்கு வரைக்கும் கோடான கோடி பிறப்பு கடந்து அத்தனை பிறப்புல என் கூடவே வந்தான் இல்லைங்களா, என் கூடவே வந்தவனாலதாங்க என்னால அன்பு செலுத்த முடியல. இந்த உடம்புக்கு இன்னைக்கு துணையா கிடைச்சிருக்கிற ஆட்கள் மேலதான் அன்பு செலுத்த முடியலே ஒழிய, என் உயிர் துணையாக இருக்கிற இறைவனை என்னால நேசிக்க முடியல. ஏன், அதுதாங்க மலம், அதுதான் அறியாமை. நான் அப்படிங்கிற முனைப்பும் எனது என்கிற முனைப்பும் தான் தன் நமக்குள் இருக்கிற இறைவன் மீது அன்பு செலுத்த முடியாம தடுத்து கொண்டிருக்கிறது. அதை நீங்க உணர்ந்தா தாங்க இறைவனை அங்கு காண்கின்ற போது கலந்து நெஞ்சம். அவன் நம்ம கூடவே இருப்பவன், ஒன்றாயிருப்பவன், உடனாயிருப்பவன், நமக்கு வேறாயிருப்பவன். ஆக வேறாயிருந்து கொண்டு ஒன்றாயிருந்து கொண்டு நாம் ஒவ்வொரு செயலுக்கும் நம் கூடவே இருந்து உடனாக நிற்பவன் நம்முடைய இறைவன். அதை நீங்க என்னைக்கு உணர்கிறீர்களோ அன்னைக்கு தாங்க நெஞ்சு உருகும். அது ஒரு நினைத்த மாத்திரத்துல வருவது இல்லைங்க, நினைக்க நினைக்க வருது, நினைக்க நினைக்க வரும். அப்படி அந்த பழக்கம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த ஒரு நாள் நீங்க உருக தொடங்கிட்டீங்கன்னா அடுத்த நிமிடம் நெஞ்சு உருகிக்கிட்டே நிற்கும். அந்த உருக்கம் வர வரைக்கும் தாங்க இது கொஞ்சம் கடினமான ஒன்று. உருக்கம் வந்து விட்டால் அந்த துறைக்குள்ள நுழைந்துட்டீங்கன்னா நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சு உருகும், பாடும் போதெல்லாம் நெஞ்சு உருகும், பார்க்கும் போதெல்லாம் நெஞ்சு உருகும். அது அனுபவத்தெல்லாம் வரும். இது வந்து காசு கொடுத்து வாங்குற பொருள் அல்ல, இது நீங்க அன்பு செலுத்தி பெறுகின்ற நிலை. எனவே இது செலுத்தினால்தான் இதை வாங்க முடியும். அன்பு செலுத்தினால்தாங்க இந்த அனுபவம் வரும். யார் இந்த எத்தனை வயசுல அன்பு செலுத்த முடியும்? 60 ஆனா செலுத்த முடியுமா? இதுக்கு 60-70 எல்லாம் கிடையாது. 15 வயசு குழந்தைக்கு அந்த அன்பு வரலாம், 70 வயசு ஆனாலும் வராமலே கிடக்கலாம். அதனால இறைவனுக்கு அன்பு செலுத்துகிற திறன் என்பது வயதை பொறுத்து வருவதல்லங்க, அது உயிரினுடைய உணர்வை பொறுத்தது. அது யாராருக்கு எந்த வயசுல வாய்க்கப்படுகிறதோ அது அவங்களுடைய முன் செய்த புண்ணியம். நமக்கு இந்த வயசுலயாவது வந்துருச்சே அப்படின்னா கொஞ்சம் புண்ணியத்தினால வந்திருக்கு. நம்ம விட சின்ன குழந்தைக்கு அந்த உணர்வு வந்திருக்குமானால் அதை காணுகின்ற போது ஐயோ இந்த குழந்தை எப்படி எல்லாம் மனதில் பாருங்க, தேவாரம் பாடுது பாருங்க, ஐயோ இந்த குழந்தையின் வயதுல நான் தேவாரம் பாடாமல்லவா என் காலம் போய் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கலக்கம் வரும். இதுதாங்க அன்பினுடைய நிலை. எனவே பெருமான் ஒருவன் தான் வினையை கெடுப்பதில் வல்லவன், அதுவும் எக்ஸ்பர்ட்ங்க அந்த துறையில. கை வினை கெட கைதர வல்ல கடவுள், அது கூட பாருங்க, வல்ல வல்லமை உடையவன் அவன் தான் வினையை கெடுக்கான். கை கொடுத்து தூக்குவதில் அவனுக்கு நிகராக இன்னொருத்தர் இல்ல. மத்தவங்க எல்லாம் நான் இருக்கிற கவலைப்படாத, நான் இருக்க கவலைப்படாதம்மா, கவலைப்பட நேரம் கையை விட்டு நின்றுவான். ஆனா இவன் மட்டும் என்ன தெரியுங்களா, கண்ணுக்கே குழப்படாம இருப்பான், கை கொடுத்து தூக்கிடுவான். எனவே கைதர வல்ல கடவுள். நீங்க அப்பர் தேவாரத்திலையும் இது போன்ற தொடர் அவரும் அருளி இருக்கிறார். அந்த வினைக்குழியில கிடக்க உயிர்களுக்கு வினைக்குழியிலிருந்து ஏற்றுபவன் இறைவன் என்பதை அவரும் அருளி இருக்கிறார். எனவே கைதர வல்ல கடவுள் போற்றி அப்படின்னு குறித்திருக்கிறார். அப்படியே கொடுத்துட்டு அப்பர் தேவாரம், இருள் தரு துன்பப்படலம், 4 திருமுறை இருள் தரு துன்பப்படலம்ங்கிற பாட்டு. இருள் தர துன்பப்படலம் மறைப்ப மெய்ஞானம் என்னும் பொருள் தரு கண் இழந்து நுண்பொருள் நாடி புகழ் இழந்த குருடரும் தம்மை பரவ கொடு நரகக்குடி நின்று அருள் தரு கை கொடுத்து ஏற்றும் ஐயாரன் அடித்தளமே. நரகக்குடிக்குள்ள போய் எப்படி குருடனை போல நரகக்குடியில விழுந்து கிடக்கிற உயிருக்கு கூட கை கொடுத்து கை தூக்குகின்ற அந்த பெருமான் ஐயாற்றில் இருக்கிற அந்த பெருமான். அவருடைய திருவடி தாமரைதான் நரகக்குழியில் இருப்பவரை மேல தூக்குங்கிறார். திருநாவுக்கரசருடைய தேவார் அப்பருடைய அனுபவமும் மணிவாரத்தருடைய அனுபவம் ஒன்று போலதான் இருக்கிறது. எனவே கைதர வல்ல கடவுள் ஆக கதவு கைதர வல்ல என்பதற்கு நமக்கு உதவி செய்கின்ற கடவுள், கடவுள் உள்ளும் வெளியும் இருப்பவர், எனவே கடவுள் என்று குறித்திருக்கிறார். எனவே உள்ளத்தில் இருந்து ஆன்மாவை தொழில் புரியும்படி கடவுபவன் இறைவனுக்கு கடவுள்னு ஏன் பேர்னு கேட்டா, நம்ம எங்கோ இருந்துகிட்டு நம்ம இயக்குபவன் இல்லைங்க, அவன் அவங்க பக்கம் இருந்துட்டு இருக்கிறான், நம்மளை இங்கே இயக்கிக்கோ இல்ல, நம் நெஞ்சுக்குள் இருந்து நம் அறிவின்கள் இருந்து நம்ம இயக்குகிறான். எனவே வினைக்கடலில் விழுந்து உயிர் வருந்தும் பொழுது இறைவன் தன் கையை நீட்டி அந்த உயிர் அந்த கையை பற்றி கரையேறும்படி அந்த உயிரின் உள்ளத்தில் நின்றும் அதை கடவுகின்றான் என்றவர். எனவே இறைவன் தெய்வம் ஈசன் என்றெல்லாம் கூறாது, கடவுள் என்ற சொல்லாட்சியின் தெய்வ கவிநலம் கண்டு இன்புறுக. வேற ஏதாவது சொல் போட்டிருக்கலாம், ஏன் கடவுள் என்று குறித்தான் கேட்டா, இங்க இருந்துகிட்டே ஆன்மாவை கடைத்தேற்றுபவன், எனவே தொழில் புரியும்படி கடவுவன். அத நீங்க இன்னைக்கு பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்ல முடியுங்களா, அது கடவுள் சீட்டுன்னு தமிழ்ல, ஆங்கிலத்துல பாஸ்போர்ட். ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகணும்னா பாஸ்போர்ட் வேணும். அது போல உள்ளத்தில் இருக்கிற இறைவன் இந்த உயிரை வினை என்கிற நாட்டில இருந்து அருள் என்கிற நாட்டுக்கு அழைத்து செல்வதற்கு கடத்துபவன் அவன் அவனாங்க கடவுள் சீட்டு. அவன் பாஸ்போர்ட். இதுக்கு பாஸ்வேர்டு இருக்கு தெரியுங்களா, அஞ்செழுத்து மந்திரம் தான் பாஸ்வேர்டு. குருநாதன் காலையில் சொன்ன மந்திரம் தான் பாஸ்வேர்டு, அவ்வளவுதான். இந்த பாஸ்போர்ட்ல பல வகை இருக்கிறது. அது மாதிரி நீங்க தமையதிக்கு விசேடதிக்கு நிர்வாணதிக்கு ஆச்சாரிய அபிடேகம் என்று அதுக்கு அதற்கு பாஸ்வேர்டு தனி. கடவுத்து கடத்துபவன் அவன் இங்கிருந்து கடத்துகிறான். அதனால வினைதர கைதர வல்ல கடவுள் வினை கட கைதர வல்ல கடவுள் என்று குறித்திருப்பதனால சொல்கிறார், வினைகளை கட செய்து கையினால் சின்முத்தரை காட்டி மெய்ப்பொருளை உபதேசம் செய்து உயிர்வித்த கடவுள் என்றும் கூறலாம். தட்சிணாமூர்த்தி போனா அப்படி கையை காத்தார். இப்ப இதுதான் கடை தேர்வதற்கான வழி. அந்த மூனையும் விட்டுட்டு இந்த உயிர் இறைவன் திருவடி சார வேண்டும் என்று சின்முத்திரையின் வழியாக காட்டுகிறான். எனவே அவன்தான் உயிர் கடை தேறுவதற்கு வழிகாட்டுபவன் அப்படின்னா. எனவே வினை கெட கைதர வல்ல கடவுள், வினை கெடுவதற்கு அவன்தான் உறுதுணை. வினை கெடுப்பவன் அவன்தான், வினைக்கு கெடுப்பவர்கள் இவனை தவிர வேறு ஒருவர் அல்ல. நீங்க எந்த கடவுளை வழிபாடு செய்தாலும் வினையை கெடுக்கக்கூடிய உரிமை இந்த ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது. மற்றவங்களாம் வினையை கொடுக்கலாம், கெடுக்க முடியாது. இவன் ஒருத்தன் தாங்க வினையை கெடுப்பவன். பின்னாடி நம்ம படிக்க போறோம், வினை கேடரும் உளரோ திறர் சொல்லீர் வியன் உலகில். இறைவன் ஒருவன் தாங்க வினை கேடன், வினையை கெடுப்பவன். நாமெல்லாம் யாரு? என் போல் வினை உடையவர் திறர் ஆர். அவரே மணிவாசர் வாக்கு சொன்னீங்கன்னா, வினை என்போல் உடையார் பிறர் ஆர். வினையின் மொத்த வடிவம் நான்கிறார். அவர் யாரு என்ன? வினையை கெடுப்பதில் வல்லவன், நான் வினையில விழுந்து கிடப்பதில் வல்லவன். ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு இதுதான். ரெண்டு பேர் எப்படி ஒன்றாக முடியும்? அவன் கெடுப்பவன், நான் அதன்குள் அழுந்தி கிடப்பவன். வினைக்குள் அழுந்தி கிடப்பவன், அவனும் வினையை கெடுப்பவன். அதனால இங்க அந்த பொருள்பட இங்க வைத்து கைதர வல்ல கடவுள் என்று அருமையாக போற்றி அந்த போற்றி சொல்கிறார். வணக்கம் என்று சொல்லுகிறார். பெருமானே என்னை பாதுகாப்பாயாக என்றும் போற்றுகிறார். தாயே ஆகி வளர்த்தனை போற்றி நெய்தரு வேதியனாகி வினை கட கைதர வல்ல கடவுள் போற்றி. அது ஆடக மதுரை அரசே போற்றினர். ஆடு ஆடக மதுரை அப்படின்னா சொல்ல கொஞ்சம் குறிச்சிங்கன்னா ஆடு அகம் என்று தெரியும். ஆடு அகம் அதாவது ஆடக மதுரை அப்படின்னா இறைவன் நடம்புரிகின்ற இடம். தமிழகத்தில் ஐந்து தலம் சிறப்பாக போற்றப்படும். நம்முடைய தில்லை பொன்னம்பலம் என்று சொல்லப்படுவது, அடுத்து மதுரை வெள்ளி அம்பலம் என்று சொல்லப்படுவது, திருநெல்வேலி என்பது தலம் தாமிர அம்பலம் என்று சொல்லப்படுவது, குற்றாலம் பார்த்தீங்கன்னா சித்திர அம்பலம் சித்திர தவை என்று சொல்லப்படும், திரு ஆலங்காடு ரத்தன சபை என்று சொல்லப்படுது ரத்தின அம்பலம். ஐந்து அம்பலம் உண்டு. அதான் மதுரையும் ஒரு அம்பலம். எனவே ஆடக மதுரை அரசே, ஆடு அக மதுரை அரசே போற்றி என்று குறித்திருக்கிறார். எனவே அரசு அரசு புரிந்த அதனால் தலைவன் என்பது பொருள். ஏன் மதுரையில் இருக்க பெருமான தலைவன் என்று சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நூல் வரலாற்றை பார்த்தீங்கன்னா தெரியும், இறைவனே அரசனாக இருந்து ஆட்சி புரிந்த பெருமைக்குரியது பாண்டினார். இறைவன் சௌந்தர பாண்டியனாக நின்று பாண்டி நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார் என்பது பாண்டி நாட்டினுடைய வரலாறு. அதனாலதான் மங்கையர்க்கரசியாரை சேர்க்கலா பெருமான் போற்றும் போது சொல்வார், மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம். அந்த பாடல சொல்வாரு, தென்னரு குல பழி தீர்த்த தெய்வ பாவை. என்ன தென்னரு குல பழி தீர்த்த தெய்வ பாவை? தென்னரு என்பது பாண்டியருக்குரிய சிறப்பு பெயர். பாண்டி நாடு இறைவனே அரசனாக இருந்து ஆட்சி புரிந்த நாடு. எனவே வழி வழியாக சைவ நெறியிலேயே வந்த நாடு. அப்படிப்பட்ட வந்த நாடு கூன் பாண்டியன் மூலமாக சமணத்தை தழுவியது. ஆக வழி வழியாக வந்த அந்த சைவ மரபு கூன் பாண்டியன் காலத்துல சமணத்துக்கு மாறியது. எனவே ஒரு பழி வந்து விட்டது. அந்த பழியை தீர்த்த தெய்வ பாவை மங்கையர்க்கு அரசியார். தென்னருகுல பழி தீர்த்த தெய்வ பாவை என்ன சொல்கிறீங்களா? அழகான சொல். அவங்களை நான் என்ன சொல்றேன், யாரெல்லாம் மங்கையர்க்கரசியாரை வணங்குகிறார்களோ அவர்களையும் நான் வணங்கிக் கொள்கிறேன் என்கிறார் சேக்கலாதரன். போற்றல் செய்வார் எம்மால் போற்றப்படுவார். இங்கேற்கரசியாரை போற்றுவார், எம்மால் போற்றப்படுபவர் என்று அந்த பாடல பதிவு செய்வார். அது மாதிரி இங்க சௌந்தர பாண்டியனாக நின்று இறைவன் அரசு புரிந்திருக்கிறார். எனவே ஆடக மதுரை என்பதில் ஆடகம் என்று சொல்லக்கூடிய சபைகளில் ஒன்றாக விளங்குவது அரசு விற்றிருந்த இறைவனே அரசனாக விற்றிருந்த தலை, அத்தகைய மதுரை. ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி. கூடல் என்பதற்கு கூட்டம் என்று பொருள்ங்க. கூடல் இலங்கு குருமணி அவங்க கூட்டம் என்ன, புலவர்கள் கூடுகின்ற கூட்டம். அதான் சங்க புலவனாக இறைவனே ஒரு புலவனுடைய நிலையாக நின்று அந்த புலவர் கூட்டத்துக்கு தலைவனாக நின்ற சிறப்புக்குரியதும் மதுரைதான். எனவே கூடல் இலங்கு குருமணி ஆக இங்க குருமணி என்று சொல்லப்படுகின்ற வண்ணமாக இங்க மணி என்பது மாணிக்கத்தை குறிப்பது. எனவே கூடல் இலங்கு குருமணியாக பேரூரி காலத்தில் கூடுகின்ற இருள், அந்த இருளில் விளங்குகின்ற மாணிக்கம் போல் விளங்குபவன் இறைவன். எனவே கூடல் இலங்கு குருமணி போற்றி என்று குறிப்பிடுகிறார். தென் தில்லை மன்றினில் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆறமுது ஆனாய் போற்றி. தென் தில்லை, தில்லை என்பது இந்த சொல்வது சிதம்பரம், அழகிய தில்லையின் கண் நடம்புரிகின்ற பெருமான். தில்லை மன்றுள், மன்று என்பதுக்கு சபை, மன்று அம்பலம் எல்லாம் ஒரே பொருள் தான். அதுபோல இங்கே மன்றுள் ஆடி அங்கு ஆடுகின்ற பெருமானாக, ஆக ஆடுகின்ற கோலத்தில் ஐந்தொழில் என்கின்ற பூத்தை இயற்றுகின்ற நிலை, படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் என்கின்ற ஐந்தொழில் புரிகின்ற நிலை. எனவே தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. எனவே தென் தில்லை மன்றுள் ஆடுகின்ற பெருமான் உனக்கு வணக்கம். அழகிய தில்லையின் கண் நடமாடுகின்ற பெருமானே உனக்கு வணக்கம். செந்தில்லை மன்றினுள் ஆக செந்தில்லை மன்றுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆறமுது ஆனாய் போற்றி. எனவே மந்தினுள் ஆடுகின்ற அந்த பெருமான், எனவே இன்று எனக்கு ஆறமுது ஆனாய், இந்த பிறவியில எனக்கு கிடைத்தற்கரிய அமுதமாக இருப்பவன் அப்படின்னு குறிப்பிடுகிறார். ஏன்னா பிறவி கடலை கடப்பதற்கு இறைவன் தாங்க மருந்து. எனவே பிறவி ஆணவமலம் என்கிற நோய்க்கு இறைவன் தான் மருந்தாக இருப்பவன். அதனால இங்க அமுதம் என்று இறைவன் ஆறமுது என்று குறிப்பிடுகிறார். எனவே அப்படிப்பட்ட பெருமானே உனக்கு வணக்கம். தில்லையன்கள் நடமாடுகின்ற பெருமானே வணக்கம், எனக்கு அமுதமாக இருப்பவன். இந்த இடத்துக்கு அமுதம்னா தேவர்கள் இறந்து போகாதிருப்பதற்கு அமுதம் உண்டாரு, அப்படிப்பட்ட அமுதமாக இருப்பவன் ஒரு பொருள். உணவுக்கு அமுதம்னு ஒரு பேர் உண்டுங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அமுதம்னு பேர். அதுபோல எனக்கு என்னுடைய உணர்வுக்கு உணர்வாக இருப்பவன் இறைவன். உணவு அப்படின்னா உண்ணுகிற உணவுன்னு எடுத்துக்கொள்ளலாம், உணர்வாக இருப்பவன் அதனால அமுதமாக இருப்பவன், எனக்கு உணவாக இருப்பவன். அதாவது உடம்புக்குரிய உணவு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம், உயிருக்குரியது உணர்வு. எனவே உடலுக்கு உணவாகவும் உயிருக்கு உணர்வாகவும் இருக்கின்ற அமுது இறைவன், அவன் தில்லையிலே நடம்புரிந்து கொண்டிருக்கிறான். அதே சிவப்பிரகாசத்துக்கு போனீங்கன்னா ஓங்கு ஒளியாய் அருஞான மூர்த்தியாகி அம்மைகான ஐயன் ஆடுகிறான். யாருக்காக? நீங்களரும் பவத்தொடர்ச்சி நீங்க, உயிர்கள் பிறவி துன்பத்திலிருந்து நீங்குவதற்காக தில்லையின் கண்ணே அவன் நடமாடுகிறான். எப்படி ஆடுகிறான்? அம்மைகான ஆடு, உமையம்மை காண தென்தில்லை மன்றினுள் ஆடுகிறான். அப்ப அவன் ஆடுவனுடைய நோக்கம் நமக்காகவே என்பதை சிவப்பிரகாசத்திலையும் நாம படித்திருக்கிறோம், அதையும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. எனவே இறைவன் நமக்கு அமுதமாக விளங்குபவன்.